जय जानकीकान्तस्मरणम् जय जय गोपिका जीवनस्मरणम् गोविन्द जय सद्गुरुमहाराज की समस्त भागवदल को राधे ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा यो नित्यम् अच्युतपदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्तवितराणि तृणाय मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य धयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रभज्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मधन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तथङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्नाम् भूतम् शरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रम् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणभोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपाप प्रणाशनम् प्रणामो दुःखशमनः तम् नमामि हरिम् परम् वसुदेव सुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरु आडि आडि अहम् करैन्द् इसै पाडि पाडि कण्णीर् मल्कि नाडि नाडि एङ्गुम् नरसिंहावेन्स् வாடி வாடும் இவ்வானுகளே ஜெய் போலோ ஸ்ரீ நரசிம்மமூர்த்திக்கு ஜெய். நரசிம்ம பகவான் பிரேமஸ்வரூபன். எப்படி கிருஷ்ண பிரேமஸ்வரூபன் சொல்றோமோ அதுபோல நரசிம்ம பகவானையும் சொல்றா தெரியவன். நமக்கு ஒருத்தர் மேல ரொம்ப ஆசை இருந்தது வச்சுக்கோங்களேன், அவளுக்கு ஏதான ஒரு கஷ்டம் இல்லாட்டி அவர்களை யாராவது கஷ்டப்படுத்துறா அப்படின்னா வெட்டி போடலாம் கோபம், கிழிச்சு போட்டா கோபம், அப்படி ஒரு கோபம் வரும் இல்லையா? அந்த கோபம் தான் நரசிம்ம பகவான். தன்னுடைய ஆசிரியிச்ச பக்தனை கஷ்டப்படுத்தின ஹிரண்ய கசிபுவை கிழிச்சு போட்டுட்ட. அப்ப பகவான நாம ஆசிரியிச்சா போதும், நம்மளை ரட்சிக்கிற தர்மம் சுவாமியினுடையது. அவரிடத்திலே சரணாகதி பண்ணி நம்ம ஒப்படைக்கிறது நம்மளுடைய தர்மம். சொல்லுவாய்யா மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் அப்படின்னு, உன் வேலையை பார்த்துட்டு போகணும். உன் வேலை என்ன அப்படின்னா பக்தி பண்றது, என் வேலை என்னன்னா உன்னை காப்பாற்று, இதுதான் நரசிம்ம அவதாரம். யோகக்ஷேமம் வகாம்யகம். இதை ப்ரூவ் பண்ணவர் நரசிம்மூர்த்தி. ஏதோ பிரஹ்லாதனுக்குத்தான் கிருப பண்ணவார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கும் பல பக்தர்களுக்கு பிரத்யக்ஷமா நரசிம்மர் காட்சி கொடுத்துட்டு தான் இருக்கார். இன்னைக்கும் பல பேரை நரசிம்மூர்த்தி காப்பாத்திட்டு தான் இருக்கார். எத்தனையோ பேர் வாஞ்சையில அவரை கொஞ்சி அனுபவிச்சுட்டு தான் இருக்கார். ஆதிசக்கர பகவத் பாதருடைய ஒரு சிஷ்யர் பத்மபாதர் அப்படின்னு அவருக்கு பெயர். நல்ல நரசிம்ம உபாசகர். எப்பொழுதுமே நரசிம்ம தியானம் தான் பண்ணுவார். ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு காட்டுல உட்கார்ந்துண்டு நரசிம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கார். நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு ஜபிச்சிருந்த அப்ப அதே காட்டுல ஒரு வேடுவன் ஏதானும் மிருகம் வேட்டையாட கிடைக்கிறதா அப்படின்னு தேடிட்டு வரான். ஒன்னும் கிடைக்கல. ஒரு மிருகத்தை துரத்திட்டு வந்தா அதை அவன் கண்ணிலேந்து தப்பிச்சு விடுத்து அவன் ஓடி வரும் பொழுது பார்த்தா இந்த பத்மபாதர் உட்கார்ந்துண்டு நரசிம்ம தியானம் பண்ணிட்டு இருக்க. அவன் வேகமா வந்து, சாமி இந்த பக்கமா ஒரு மிருகம் போச்சே பாத்தீங்களா அப்படின்னான். பத்மபாதர் சொன்னார், நானே ஒரு மிருகத்தை தேடிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவன் சிரிச்சான், மிருகத்தை தேடி உட்கார்ந்துலாம் பிரயோஜனம் இல்லை சாமி, ஒன்னு வள விரிக்கணும், இல்லாட்டி அதனுடைய ஜோடி மிருகத்தை கட்டி போடணும். இப்படி நிறைய டெக்னிக்லாம் உண்டு ஒவ்வொரு மிருகத்தை பிடிக்கிறதுக்கு. இந்த மானு யானை எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னா அதனோட ஜோடியை கட்டி போட்டோம்னா அதை பார்க்கிற ஆசையில வந்து தானா மாட்டும். இதெல்லாம் மீனை பிடிக்கணும்னா தூண்டில்ல புழுவை வச்சா போதும். இப்படி ஒவ்வொன்றதுக்கும் ஒரு வீக்னஸ் உண்டு. ஒவ்வொன்றதுக்கும் ஒரே ஒரு வீக்னஸ் தான். மனுஷாளுக்கு 1008 வீக்னஸ் நல்லா ஞாபகம். மீன் நாக்கு நாள் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். மீன் நாக்கு நாள் மாற்றுறது, புலன் நுகர்ச்சி நாளே மாற்றுறது, மானு யானை இதெல்லாம் மானை காட்டி மானை பிடிக்கிறா போலே அப்படின்னு சொல்லுவார்கள். அப்ப ஆச்சரியமா இவன் சொல்லிட்டான், இந்த மிருகத்தெல்லாம் அப்படிதான் பிடிக்க முடியாது சுவாமி, என்கிட்ட சொல்லுங்க நான் பிடிச்சு தரேன் அப்படின்னு. அவர் சிரிச்சார், இந்த மிருகத்தை அப்படிலாம் பிடிக்க முடியாதப்பா, இது இங்கதான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும்னு ஜட்ஜ் பண்ண முடியாத மிருகம் தான். அவன் சொன்னா நீ என்ன வேணா சொல்லுங்க, சாயங்காலத்துக்குள்ள கட்டாயம் பிடிச்சு தரேன்னு. சரி அந்த மிருகம் எப்படி இருக்கும்னு கேட்டான். அவர் சொன்னார், சிங்கமுகம் மனுஷ்ய ரூபம் அப்படின்னுட்டான். அவன் சிரிச்சான், இப்படி ஒரு மிருகம் நான் கண்டதும் இல்ல கேட்டதும் இல்லையே, யாரும் சொன்னதில்லையே, எங்க அப்பா தாத்தா எல்லாம் கூட சொன்னதில்லையே. ஆனா அவர் சொன்னார், சத்தியமா அந்த மிருகம் இருக்குப்பா தெரியும், அந்த மிருகத்தோட விளையாடின ஆள்லாம் உண்டு, பிரஹல்லாதன் இவன்லாம் உண்டுபா அப்படின்னு. உடனே சரி சுவாமி சாயங்காலத்துக்குள்ள தேடுறேன் தேடுதேன்னு தேடினான். மரத்து மேல ஏறினான், கோயிலுக்குள்ள நுழைஞ்சான், எல்லா பக்கமும் தேடினான், கிடைக்கல. ஒரே ஏகாகிர சிந்தனை, இந்த நரசிம்ம மிருகத்தை பிடிக்கணும் அப்படின்னு தேடு தேடு தேடுறான். அண்ணன் ஆகாரம் இல்லாமல் ஒரு சாயங்காலத்துக்குள்ள பிடிச்சு தன் வேற சொல்லிட்டான். சாயங்கால நேரம் ஆயிடுச்சு, சே என்னடா அது அந்த மிருகம் கிடைக்கலையே. அவரை பார்த்தா நல்லவரா இருக்காரு, அவர் போய் சொல்ல மாட்டா, நம்ம தான் ஒழுங்கா தேடல அப்படின்னு திருப்பியும் தேடுறான். எங்கெல்லாம் தேடினானோ திரும்ப 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 தேடுறான். தேடினா தானே கிடைக்கும். வேதனையே தேடிட்டு இல்லையா, நேதி நேதி நேதினு தேடுறதோன்னு தேடி தேடி பார்த்து கிடைச்சிப்போ இந்த மிருகம் எனக்கு கிடைக்கலையேன்னு திரும்பி பார்த்தா பக்கத்துல தேனேன்னு நிக்கிறது நரசிம்ம மிருகம். ஜம்முனு அசந்து போயிட்டான். ஆஹா, இது இங்கதான் இருக்கா, நான் எங்கெல்லாமோ தேடினேனே அப்படின்னு நரசிம்மர் தேமே நிக்கிறார். என்ன இப்படி என்ன யாரும் தேடலையே, பிரஹ்லாதனுக்கு அப்புறம் நரசிம்மத்தை இப்படி தேடின ஒரே ஒருத்தன் அவன் மட்டும்தான், வேற யாரும் இப்படி தேடலையா. நம்மள எத்தனை நரசிம்ம அவதாரம் கேட்டோம், இன்னைக்காவது நரசிம்ம அவதாரம் கேட்டு ஏதானா பில்லரை தட்டி பார்த்திருக்கேன் யாராவது ஒருத்தர் கை தூக்குங்கோ. நரசிம்ம அவதாரம் கேட்டா பில்லர் பில்லரா தட்டி பார்க்கணும், இருக்கியா 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 இருக்கியான்னு. அப்ப அதுவே பண்ணலையோன்னு அப்ப கேட்கறதோட சரி படிக்கிறதோட சரி தேடவே இல்லை, தேடினாதானே கிடைக்கும். போகும்போது நிறைய பில்லர் இருக்கும், தட்டிட்டு போகும், இருக்கியா இருக்கியா, ஒரு தடவையா தட்டி பார்க்கணும் இல்லையா. இது நரசிம்மன் இருக்கானா தட்டினா அப்படியா வராரா பார்க்கலாமே, பிரஹ்லாதன் வராரோ இல்லையா, அட்லீஸ்ட் இரண்டே கசிபுனா வரட்டுமே, கிழிச்சாவது போடட்டுமே, அப்படியே மோட்சம் கிடைச்சாலும் ஒண்ணு குத்தம் இல்லையே, பரமபாகியமானாச்சு இரண்யே கசிபு. தேடணும், அதாவது நம்ம இன்னும் தேடலேன்றதுக்காக சொல்ல குத்தமா சொல்லலே, அந்த பாவம் அந்த தாபம் வேணும், சுவாமியை பார்க்கணும், எனக்கு வேணும், இந்த சுயநலம் வேணும், உலகத்தில் எத்தனை விஷயங்கள் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்ன்றோம். அதுபோல எனக்கு நரசிம்மம் வேணும்னு ஒரு தாபம் இருக்கிற இவன் பா தான் கிடைச்சுடுத்து தாபத்தோடு தேடினா கிடைப்பான் பகவான். கிடைச்சுட்டான் இவனுக்கு தெரியாது இந்த மிருகம் எப்படி பிஹேவ் பண்ணும்னு தெரியாது. சிங்கம்னா அப்படி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் உண்டு இல்லையா. இந்த மிருகம் இவன் கேள்விப்படாத மிருகம், முதல் தடவையா பார்த்திருக்கான். பார்த்தான் ஒரு பெரிய குச்சி எடுத்தான், அப்படி லேசா முன்னாடி இப்படி காட்டினான் நரசிம்மத்துக்கு முன்னாடி. கோபம் வருதா, மேல பாயறதா, கர்ஜனை பண்றதா, என்ன பண்ணலான்னு நரசிம்மர் ஆச்சரியமா பார்த்தார். பிரஹல்லாதன் கூட இப்படி டெஸ்ட் பண்ணி பாக்கலடா, என்ன இரண்ய கசிவு கூட என்ன டெஸ்ட் பண்ணி பாக்கலடா. பார்த்தான் ஜேமேன்னு நின்றார் நரசிம்மர். சரின்னு சொல்லி அந்த குச்சி வச்சு லேசா ஒரு தட்டு தட்டினான் நரசிம்மர். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கம்ப குழந்தை கிழிச்சு போடுறவர் ஈரேழு பதினாலு லோகங்களும் நடுங்கும்படியான ஒரு வர்ஷு ஒரு கர்ஜனை பண்ணார்னா தாங்காத லோகம். வேகா அடிச்சான், கொஞ்சம் வேகமா அடிச்சான். நரசிம்மர் பார்த்தார் நன்னா தான் இருக்கு, இப்படியெல்லாம் கூட எனக்கு ஆராதனை பண்ணலான்னு கத்துட்டார் நரசிம்மர். இந்த மாதிரிலாம் கூட ஆராதனை உண்டு. அப்புறம் பார்த்தான் இது இழுத்துட்டு போன வருமானு தெரியாது. சரி பார்த்தா கொஞ்சம் நல்ல மிருகம் தான் போல, சமத்துதான் நரசிம்மர் சமத்துன்னு அவன் தீர்மானத்துக்கு வந்துட்டான். நமக்கெல்லாம் பல சந்தர்ப்பத்த சுவாமி சமத்துன்னு அபிப்பிராயமே இல்லை. நினைச்சது நடத்தி கொடுத்தா சமத்து, பத்து ரூபா உண்டியல்ல போடுவோம் இல்லையா போட மாட்டோம். நடத்தி கொடுத்தா பத்து ரூபா உண்டியல்ல, அப்பனா சுவாமி அசடுன்னு தீர்மானி பண்ண வச்சிருக்கோம். அவர் நமக்கு வேண்டிய நடத்தி கொடுத்தாதான் அவர் சமத்து. ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம எல்லாம் போய் பாவப்பட்ட சம்சாரிகள்ன்றோம், சுவாமி வரைக்கும் கரெக்டா டீல் பேசுற ஒரு கூட்டம். சுவாமி ஒரு டீலும் இல்லாம கிருப பண்றவர் அவர், ஆனா அவர்கிட்டயே டீல் பேசுற உத்தமமான ஒரு கூட்டம் சம்சாரிகள். கேட்டா தெரியாம பண்ணிட்டேன் சாரின்னு எல்லாம் தெரிஞ்சேதான் பண்றோம், பயங்கரமான கூட்டம். பாதான் கடைசியில அங்கிருந்த கொடியெல்லாம் எடுத்து கயிறு மாதிரி கட்டி தூரத்தே அப்படி வீசி சுருக்கு கயிறு போட்டு நரசிம்மர் கழுத்துல போட்டு அப்படி இழுத்தான். தேமேன்னு வர்றது நரசிம்ம மிருகம். தாயார் பார்த்தா, இந்திரன் பார்த்தான், பிரம்மதேவர் பார்த்தார். இந்திரன் சொன்னான், இருந்தாலும் ரொம்ப அநியாயம், நம்மளெல்லாம் கர்ஜனை பண்ணி அனல் விழி பேழ் வாயின்னு கண்ணை பார்த்தாலே பயமா இருக்கு, இவங்கிட்ட அந்த பூனைக்குட்டி மாதிரி தேமன் இருக்காரு. பிரம்மதேவர் கண்கள்ல கண்ணீர் வழியே சொன்னார், அவனுடைய பக்தி எப்படிறா. இழுத்துட்டு போயிட்டார் நரசிம்மத்தை, இழுத்துட்டு போற தேமேன்னு போறார். இந்த மாட்டுக்காரன் மாட்டை இழுத்துட்டு போற மாதிரி நரசிம்மம் மிருகத்தை இழுத்துட்டு போய் அழகா பத்மபாதரை கூட்டினார். சாமி சாமின்னா கண்ணை திறந்து பார்த்தா, நான் பிடிச்சுட்டேன் அப்படின்னு சுக்கி வாரி போட்டது. என்னத்தலா பிடிச்சா, நீங்க சொன்னீங்களே சிங்க முகம் மனுஷ ரூபம், அந்த மிருகத்தை பிடிச்சுட்டேன் சாமி. எங்கடா அப்படின்னதோ அப்படின்னு சாமி, கொடி தெரியறது கயிறு தெரியறது, அந்த கைத்திரமாக இருக்கேன், நிருசிம்மம் மட்டும் தெரியல. அவர் சொன்னார், கை கூப்பிட்டார், ஏ நரசிம்ம பகவானே உனக்காகத்தானே நான் எங்கின்னு இருக்கேன், காட்சி தரப்படாதா அப்படின்னார். இவர் சொன்னார், எனக்கு தெரியல தெரியல தெரியலன்னு. என்ன சாமி இதோ தெரியறது, நீங்க சொன்ன மாதிரி நல்ல மிருகமா இருக்கு, இதோட குட்டி கிடைச்சா நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன். நரசிம்மருக்கு ஒரு குட்டியை வேற அவன் கேட்கறான், வீட்டை கொஞ்சம் வளர்த்துக்கலாம் வச்சு வளர்த்துக்கலாமே அப்படின்னு கேட்கிறோம். கடைசியில பத்மபாதர் கைய கூப்பிண்டா, இவனை சேவிச்சா. அப்பா நீ சொல்லு அந்த மிருகத்துக்கிட்ட எனக்கு அவர் காட்சி கிடைக்கலன்னு சொல்லு அப்படின்னா. என்னது அது சொன்னா புரியுமா, அதுக்கு சொல்லுடா அப்படின்னா. அவன் சொன்னான், அதுக்கப்புறமாதான் நரசிம்ம மிருகத்தினுடைய கர்ஜனை கேட்டது, சப்தம் கேட்டது, அதுக்கப்புறமா பிரத்யக்ஷமா நரசிம்மர் காட்சி கொடுத்தார். பத்மபாதர் கேட்டார், எப்படி ஒரு நாள் அவன் உன்னை பிடிச்சுட்டான். அவன் என்ன தவிர எதையும் யோசிக்கல, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது, நான் பிரம்மம்னு அவனுக்கு தெரியாது, நான் இரண்டே கட்சியை கிழிச்சு போட்டவேன்னு தெரியாது. ஏகாகிர சிந்தனை தாபம், நீ ஏகாகிர சிந்தனையோட இருந்த, ஆனா அவன் ஒண்ணுமே தெரியாம நான் யாரும் கூட தெரியாது, நீ சொன்னதை நம்பி தேடினாம்பார், அந்த தேடலுக்கு கடச்சேன். அந்த வேடுவனுக்கு இவ்வளவு நேரம் வாசிச்ச நரசிம்ம அவதார கட்டம் சமர்ப்பணம். ஏன்னா அந்த வேடுவன் மாதிரி நரசிம்ம மிருகத்தை கயிறு கட்டி இழுக்கணும் ஆயுசுல ஒரு நாளாவது. பார்த்துட வேண்டாமா நரசிம்மத்தை, பிரத்யக்ஷமா பார்க்கணும். ஜெய் போலோ ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு. அத்தனை சிரேஷ்டம் அந்த நரசிம்ம பகவான். இந்த நரசிம்ம விஷயம் ஏழாவது ஸ்கந்தம் முழுக்க அவரே தான், பிரஹல்லாதன் பிரஹல்லாதன் பிரஹல்லாதன். பகவானுக்கு பிரகல்லாதன் எவ்வளவு பிடிக்கும்னா ஒரு ஸ்கந்தம் முழுக்க தன் பக்தனை பத்தியே பேசும்படியா பண்றார் பாருங்க, அதுலயே தெரிஞ்சுக்கலாம். இவ்வளவு பக்தால் எல்லாம் அத்தியாயம் அத்தியாயமா விரகடன் ஓட்டிட்டு போற பிரபு ஏழாவது ஸ்கந்தத்துல மட்டும் அப்படி தூரம் விஸ்தாரமா பிரகல்லாத விஷயம் இவ்வளவு தூரம் சொல்லணுமா? ஏற்கனவே விஷ்ணு புராணம் எல்லாம் சொன்ன விஷயம் தானே, நரசிம்ம புராணம் வேற இருக்கு. அதே பின்னாடி பாருங்க மத்திய அவதாரம் கூர்மதம் கிடுகிடுகிடுகிடுன்னு ஓடும். எங்க திடீர்னு பாதா ஸ்ரீஹரையே நமகன் ஒவ்வொரு அவதாரம் ஒவ்வொரு அத்தியாயத்தில் ஓடிட்டே இருக்கும். ஆனா நிருசிம்ம அவதாரம் பிரகல்லாத விஷயம் ஒரு ஸ்கந்தம் முழுக்க ஓடுறது அப்படின்னா அத்தன வசத்தி ஜெய் போலோ பிரகல்லாத மகராஜகி பிரகல்லாத ஆழ்வான் அப்படின்னு தான் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் பெரியவா கொண்டாடுறான். ஏன்னா ஆழ்வார்கள் போல அப்படி ஒரு பக்தி பண்றானாம் பிரகல்லாதன், அதனாலே சுவாமி வந்துட்டான். பிரகல்லாதன் பாருங்கோ அவன் தன் முயற்சின்னு எதுவுமே பண்ணல, அவன் பண்ணதெல்லாம் பகவன் நாம சங்கீர்த்தன ஜபம் இவ்வளவுதான். அத சொல்லி கொடுக்கறதானே பாகவதம், நீ பாட்டுக்கு ஜபி மற்றதெல்லாம் ஹரி பார்த்துப்பா, நீ யோசிக்க வேண்டாம், ஜபிக்கிறது உன் தர்மம், ரட்சிக்கிறது ஹரியினுடைய தர்மம். அந்த ஹரி நம்மளா கீழே விழுந்தாலும் கூட கைவிட மாட்டான், அப்படிதான் விழுந்துட்டார் ஜடபரதர். நல்ல ஹரிபக்தி பண்ணிட்டு தான் இருந்தார், திடீர்னு மான் மேல அபிமானம் வச்சுட்டார், மான் மேல அபிமான் வச்சுட்டார். அந்த அபிமான் என்ன பண்ணிடுதுன்னா சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தா கூட கையில புஷ்பம் எடுக்கிறார், பகவானுடைய திருவடிகள்ல போடுறார், மானை நினைச்சிட்டு மான் காலில் போட்டு விடுறார். நம்ம பண்ற பூஜை மாதிரிதான் வச்சுக்கோங்களேன், மனசு எங்கேயோ, கையில புஷ்பம் இருக்கு, வாயில மந்திரம் இருக்கு, ஆனா வேலைக்காரன் இன்னும் வரலையே, மணி எட்டே காலாச்சே, ஓம் கிருஷ்ணா நமக, பப்பு எங்க போட்டோம், அவ்வளவுதான். அப்ப மனசுதானே, மணி எட்டே முக்காயிரத்து வாசப்பில் அடிக்கிறா, வேலைக்காரி வந்துடா, ஓம் கிருஷ்ணவே நமக, நான் குத்தமாவோ பரிகாசமாவோ சொல்லல, நம்ம மனசு நம்மளை எப்படி ஏமாத்துறதுன்னு பார்த்துக்கோங்க, அதுக்கு சொல்ல வர. இப்படித்தான் மான் பூஜை பண்ணார் ஜடபரதர், ஹரி பூஜை பண்ணிட்டு இருந்தவர் மான் பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டார். இங்க ஹரிக்கு நிவேதனம் பண்ணுவார், மான் புல்லு சாப்பிட்டதா தெரியலையே, கடைசியில ஹரிக்கு புல்ல கொடுத்துட்டார். ஒரு சமயத்துல ஹரியும் பார்த்தார், இப்படி ஆயிட்டானே என் பக்தன், பார்த்து பார்த்து காயா பழமானு பார்த்து பார்த்து எனக்கு நிவேதனம் பண்ண ஒருத்தன், நன்னா பக்குவப்பட்ட பழமா பார்த்து கொடுத்த ஒரு பக்தன், இன்னைக்கு மானை நினைச்சிட்டு புல்ல கொடுக்கறான், பழத்தை மானுக்கு கொடுக்கிறார். நல்ல பழமா இருக்க ஹரிக்கு நிவேதனம் பண்ணும்போது, ஓ இந்த பழத்தை கொடுத்தா மான் நன்னா சாப்பிடும், நம்ம அப்படிதானே பண்றோம், நல்ல காயா பழம் வாங்கிட்டு வாங்க, அப்பதான் நாளைக்கு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சுவாமிக்கு நிவேதனத்துக்கு காயா நிவேதனம் பண்ணிட்டு நாளைக்கு பழமா நம்ம சாப்பிடுவோம். அது மாமா கிட்ட வர அண்டர்லைன் பண்ணி சொல்லுவோம், நிறைய பழமா பார்த்து வாங்கிட்டு வர, கொஞ்சம் காயா வாங்கிட்டு வாங்குவோம், ஏற்கனவே பழம் நிறைய மீந்து கிடக்கு ஆத்துல, எல்லாம் நீனா போயிடும், நாளை வரைக்கும் தாங்காது, காயா வாங்கிட்டு வாங்கோ. கோவில தேங்காய் உடைக்கிறதுன்னு வேண்டிப்போம், உடைக்கிற தேங்காய்லாம் இட்னூண்டு தேங்காய் தான், சட்னிக்கு மட்டும் இவ்வளவு பெரிய தேங்காய், மாமாட சொல்ல பெரிய தேங்காவா வாங்குங்க, ரெண்டு மூணு நாளைக்கு வேணும். அதே 108 தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னா சின்ன தேங்காவா இருக்கிறதே சீப்பஸ்ட் ஏதோ அதை பார்த்து உடைப்போம், அதுக்கு பெருசா 25 ரூபா தேங்காய் வாங்க போறேன், எனக்கு ரேட் தெரியாதுன்னு சொல்றேன். அப்ப அதுக்கு பெரிய தேங்காய் சுவாமிக்கு பெருசா உடைப்போம்னா சொல்றது அதுலயும். அப்ப நம்மளுடைய ஹிருதயத்துல அந்த சுவாமிக்கு கொடுக்கணும்னு ஒரு பூரண ஆசை வரணும், அதுக்கு சொல்ல வரேன். கிண்டலாகவோ பரிகாசமாகவோ நினைச்சுக்க வேண்டாம், இதெல்லாம் உபன்யாசத்துல சொன்னாதான் புரியும், வேற யாராவது பக்கத்துல சொன்னா எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா இரு, நீ பெருசா பேச வந்துட்டிய, நீ கோவிலுக்கே போகிறது இல்ல, நான் டெய்லி கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் தெரியுமா, அவளோட ஒத்தைக்கு ஒத்த சண்டைக்கு நிப்பு, எங்ககிட்ட சண்டை போட மாட்டேன், மனசுக்குள்ள திட்டினாலும் வெள்ள சொல்ல மாட்டேன், இப்படி சொல்றாரேன்னு தோணுமே ஒழியே, நேரடியா வந்து சண்டை போட மாட்டேன், அந்த ஒரு தைரியம் எங்களுக்கு இருக்கு வச்சுக்கோங்களேன். அதாவது பூரணம் பகவானிடத்துல அனுபவிக்கிறதுக்கு பூரணமான ஆசை வேணும். ஜடபரதர் அப்படி ஆயிட்டார், மானா பிறந்துட்டார், மானாவே பிறந்துட்டார், மானா பிறந்த பிறகும் அறிவிடல, ஏ மானா போயிட்டேடா குழந்தை, என்ன அடைய வேண்டியவன்டா, எப்பேற்பட்ட தபஸ்வினி, நமக்கு தோணும் ஹரி காப்பாத்திக்கலாம், ஒண்ணும் ஹரி ஏன் பண்ணல, ஹரிதான் உள்ளேன்னு சொல்லிட்டு தானே இருக்காரு, நம்ம தானே கேட்கல, ஹரி யாருக்கு சொல்லல சொல்லுங்க. அவர் தான் சர்வஜ்ஞன் ஆச்சே, அவர் நிறுத்தி இருக்கலாமே. நமக்கு எப்பவுமே குதர்க்கம், எப்பொழுதுமே நம்ம மேல குத்தம் இல்லைன்றதுக்கு என்னெல்லாம் வாக்குவாதம் உண்டோ அத்தனையும் பண்ணும். ஹரி வரைக்கும் குத்தம் சொல்லுவோம், குரு வரைக்கும் குத்தம் சொல்லுவோம், மகாத்மாக்கள் வரைக்கும் பழிபாவத்தை கொண்டு திணிப்போம். நம்ம தப்பு பண்ணோம், நானேதான் ஆயிடுகன்னு ஒத்துக்க மாட்டோம், அது ஒத்துக்கவே மாட்டோம். ஹரி சர்வஜ்ஞன் தானே, அவர் பண்ண வைக்க வேண்டியது தானே, அவர் நினைச்சிருந்தா மாத்திருக்கலாம் இல்லையா, அவர் உள்ளே இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார். நம்ம தெரியும், ரியலைசேஷன் சொல்றோம் இல்லையா, உணர்றது உணர்தல். நம்ம ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நாம பண்ண தப்பு என்னன்னு நமக்கு புரிஞ்சாத்தான் திருந்தும், இல்லாட்டி திருந்த மாட்டோம். இதெல்லாம் ஒரு சுய சோதனை. பகவான் உள்ளே இருந்து சொல்றான் பரதருக்கு, கோடிக்கிற நீ பாஸ் ஜாஸ்தி வச்சுக்க நினைக்கிற, பேஸ் கம்மி பண்ணு, பேஸ் பிஎஸ்எஸ் கம்மி பண்ணு. அப்ப ஆச்சரியமா பாக்குற ஹரி ஒவ்வொன்னா சொல்றார், ஹரி விதவிதமா உள்ளுக்குள்ளே சொல்றார். பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம ஆசமயப்பட்டு நீ பாஸ் கம்மி பண்ணணும், சவுண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன், நீ ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்க. அப்ப ஹரி சொல்றார் நாம கேட்கணும், கேட்கறது இல்ல. நம்ம ஒரு எமோஷன்ல இருக்கும்போது யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். சின்ன வயசா இருக்கும்போது அப்பா அம்மா சொல்லுவா ஒழுங்கா படின்னு, கேட்கவா கேட்டோம். அதுக்கப்புறம் 25 வயசு 30 வயசு ஆகி ஒழுங்கா வேலை கிடைக்கல, சம்பாதியம் ஒழுங்கா இல்ல, லோகத்துல மரியாதை எல்லாம் அன்னைக்கே அப்பா சொன்னார் கேட்கல அப்படின்னு சவுண்ட் கம்மி பண்ணிட்டு. நரசிம்ம அவதாரம்னால இப்படிதான் வரும், திடீர்னு தான் வெடிக்கும், திடீர்னு மைக் பவுன்னு கத்தும். அதெல்லாம் நரசிம்ம அங்க பிரத்யட்சமா இருக்காருன்றதுக்கு உதாரணம் ஒரு ஊற்று பண்ணதா. அப்ப பகவான் சொல்றான் நாம ஒழுங்கா கேட்கறது இல்லை, அழகா சொல்லி கொடுத்தார் கேட்கல, மான் மேல் அபிமானம் வச்சு எல்லாத்தையும் இழந்து சரீரத்தையும் விட்டு மான் சரீரத்தை அடைஞ்சுட்டார். அதனாலதான் பெரியவா ரொம்ப ஜாக்கிரத ஜாக்கிரத ஜாக்கிரதன் தலைப்பாட அடிச்சுக்கிறார். ஜந்தூனாம் நர துர்லபக, இந்த ஜந்துக்களுக்கு எதிராக துர்லபம் அப்படின்னா நர சரீரம், அந்த நர சரீரத்தை தொலைச்சுட்டார். ஆனா ஹரி அவரை விடல, அவர் மானா ஆன பிறகு கூட உள்ளுக்குள்ளே ஹரி சொல்லி கொடுத்துட்டார். அதனால திரும்பவும் அதே கண்டகி நதி தீரத்திலே வந்தார், ஆச்சரியமா தபஸ் பண்ணார், மானாக இருந்து தபஸ் பண்ணார், திரும்பியும் மான் சரீரத்தை விட்டார். அத்தியாச்சரியமாக மறுபடியும் ஒரு பிராமணனுடைய இரத்த குழந்தையில ஒரு குழந்தையா பிறந்தார். பிறக்கும் பொழுதே நன்னா புரிஞ்சுடுத்து ஹரி சொல்லிட்டான், அதனால முட்டாள் போலே ஜடம் போலே அப்படி இருக்கா. காதல கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஆட்டிசம் குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் எல்லாரும் ஜடபரதர் போல ஞானிகள். அவளை பார்த்து பாவப்படாதீங்க, அவா தான் நம்மள பார்த்து பாவப்படணும். ஏன்னா லௌகீக விஷயத்துல உழண்டு 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 ஒவ்வொரு நாளும் ஜன்மா நமக்கு நஷ்டமாயிட்டு இருக்கு. அவளோ பகவத் தியானத்துல அப்படியே இருக்கார்கள், ஆச்சரியமானவர்கள். அந்த மாதிரி ஜடபரதர் இருக்கார், அப்பா எல்லாம் போயிட்டா, அண்ணா தம்பி எல்லாம் அவரை வேலைக்காரர் மாதிரி வச்சுக்கிறார், அதுக்கும் கவலைப்படல. அவ்வளவுதான் உலகம், இதான் யதார்த்தம். உபயோகமா இருந்தா கொண்டாடுவா, உபயோகம் இல்லைன்னா வீசி அடிப்பா. அது சின்ன வயசுலயே புரிஞ்சு கொடுத்தனா பரமபாகியம். ஏன்னா அப்ப உடம்புல தம்பு இருக்கும், மனசுல உற்சாகம் இருக்கும், ஜெயிச்சு வந்துடலாம். வயசான காலத்துல வந்தாதான் அடி தாங்காது. அதனால சின்ன வயசுல கஷ்டப்பட்டேன்னு ரொம்ப வருத்தப்படாது. அகோபாகியம் அகோபாகியம், யூ ஆர் பிளஸ்ட் இனஃப். ஏன்னா சின்ன வயசுலயே வாழ்க்கையோட யதார்த்தம் தெரிஞ்சுட்டோம்னோ, பக்குவப்பட்டுட்டோம்னா அப்புறம் அப்படி காலத்தை ஓட்டிடலாம். வயசான காலத்தை தான் சௌக்கியமா இருக்கணும். இளம் வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு உற்சாகம் ஒரு உத்வேகம், இதை அடையணும் அதை அடையணும் சாதிக்கணும் வெறி இருக்கும். அடையிறோமோ இல்லையோ ஒரு வெறியாவது இருக்கும், அதுல ஓட்டம் ஓடிடுவோம். 40 தாண்டினாத்தான் கஷ்டம், நாய் குணோன்றாள் இல்லையா. அதனால 40 முன்னாடி எவ்வளவு முடியுமோ கஷ்டப்பட்டலாம், தப்பே கிடையாது. அப்ப யதார்த்தம் புரிஞ்சிடும், உலகம் இவ்வளவுதான் தெரிஞ்சிடும். அப்ப வாழறது ஒண்ணுதான் தர்மம்னு தெரியும், வேற ஒண்ணு பெருசா தெரியாது. அதனால கவலையே படல. மூணாவது ஜென்மால இவர் பேர் என்னன்னு தெரியல, ஜடமா இருந்தார். முதல் ஜென்மால பரதனா இருந்தார், ஜட பரதன் பேர் வச்சுட்டோம், அவ்வளவுதான். நம்ம சொல்லிட்டு இருக்கோம் வழி, அவருக்கு என்ன பேர்னு எங்கேயுமே காண கிடைக்கல. நான் தேடின வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இருக்கார். வெந்ததோ வேகாததோ தீஞ்சதோ கெட்டு போனதோ எதுவா இருந்தாலும் சாப்பிடுறார். ஜடபரத சரித்திரம் வாசிக்கிறோம், ஜடபரத சரித்திரம் வாசிச்ச பிறகு பாவப்பட்ட ஒரு ஆகாரம் கொடுக்கணும், அப்ப சாப்பிடுறேடான்னு பார்க்கணும். அப்ப ஜடபரத சரித்திரம் வாசிச்சது சத்தியமானு தெரியும். வேகாத சாதம், தீஞ்சு போன குழம்பு, உப்பு இல்லாத காய், இத பிரசாதமா ஜடபரத உபாகியானம் பண்ணதுக்கு அப்புறமா, பிரவச்சனம் பண்ணதுக்கு அப்புறமா, இல்லாட்டி பாராயணத்துக்கு அப்புறமா, உப்பு சப்பு இல்லாமல் காரம் ஜாஸ்தியா, வெந்தது வேகாதது தீஞ்சது, இப்படி கொடுத்து அப்படியே பிரசன்னமா சாப்பிட்டேன்னா ரைட்டு, ஏதோ சரக்கு உள்ள இறங்கிருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா ரைட்டு, ஏதோ ஒரு நாள் பக்குவப்படுவா அப்படின்னு அர்த்தம். பக்குவப்பட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆச்சரியம், அப்படியே இருக்கார் பகவான் பார்த்தான். பிரம்மஞானி, இந்த பிரம்மஞானம் யாரால் ஒருத்தருக்காவது போய் சேரணும்னு அவன் தீர்மானம் பண்ணிட்டான். அழுக்கழுக்கா ட்ரெஸ் போட்டுக்கிறார், அலங்காரம் பண்ணிக்க மாட்டேங்கிறார். பிராமணன்ற ஒரு லட்சணம் இல்லை, யார்கிட்டையும் பேசுறது இல்லை, யாரோ சொன்னா எல்லாம் மாடு மாதிரி வேலை செய்யறான். அண்ணா தம்பிகள்லாம் மாடு மாதிரி வேலை வாங்குறான், கழுத மாதிரி வேலை வாங்குறான். அதுக்கும் கவலைப்படல, ஏன்னா சரீர யாத்திரை முடிஞ்சு தொலையணும். அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், மூணாவது சரீரம் எடுத்துட்டேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த சரீரத்தை விட்டுட்டு கிளம்பணும். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜடபரத விஷயத்துல பிடிச்சிக்க வேண்டிய ஒன்னே ஒண்ணு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த சரீரத்தை விட்டு கிளம்பணும், கிளம்பணும், கிளம்பணும். இது நன்னா மனசுல ஆழத்துல பதியணும். எதையும் பிடிச்சு வச்சுக்கப்படாது. பகவான் இப்ப போலாம் அப்படின்னு ரைட் அப்படின்னு கிளம்பி, எப்படாப்பா அந்த சரீரம் முடியும்னு காத்துட்டு, இது ஒண்ணுதான் கடமை, இதை முடிச்சுட்டேன்னா நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். இதையதான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கா பல பேர். கிளம்புற மாதிரி ஒன்னும் தெரியல. எத்தனையோ பேர் படுத்த படுக்க ஆயாச்சு, நான் பார்த்திருக்கேன். எனக்கு பிரத்யட்சமாவே ஒரு அனுபவம் உண்டு. ஒரு பாட்டி ரொம்ப படுத்த படுக்க ஆயிட்டா, பெட்ஷோர்லாம் வந்து கொடுத்து, அவள் திரும்பி எழுந்து வந்து லோகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒன்னும் பாக்கி கிடையாது. சரி கஷ்டப்பட்டு சரி நல்ல கதி அடையிடவேன்னு உட்காந்து நாமஜபம் பண்ணேன் நான் பக்கத்துல. அப்ப கூட அவரோட ஆசை, ஆஹா எனக்கு உடம்புல தெம்பு வரணும், திரும்பி நான் எழுந்துக்கணும், திரும்பி இதெல்லாம் பண்ணணும், அவளுக்கு ஒரு ஆசை உண்டு. கடைசியில நான் அவ காதுல போய் சொன்னேன், திரும்பி இந்த உடம்புல எழுந்து நடமாடணும்னு ஆசைப்படாத, உன் உடம்பு சுகமா இல்லை, இதுக்கு மேல இது மோசமாகிறதுக்கு ஒன்னும் பாக்கி கிடையாது, அப்படி ஆசை வச்சு என்னத்தை அனுபவிக்க போறாய், அப்படியே வேணா திரும்பி இன்னொரு ஜென்மா எடுத்துடு, இந்த சரீரத்துல இருக்க இருக்க எல்லாருக்கும் பாரமாயி கடைசியில திட்டு வாங்கிட்டு போவாய், அந்த நிலைமைக்கு போயிடாதே, ஒண்ணு இதோட சரீரம் போதுன்னு பகவானிடத்த ஓடு, இல்லைன்னா இன்னொரு சரீரம் எடுத்துக்கோ, இதுக்கு மேல இந்த சரீரத்துல இருந்தா உனக்குத்தான் கஷ்டம் சொல்லிட்டு வந்துட்டேன். அஞ்சு நிமிஷத்துல போயிட்டா, அந்த ரோஷம் வந்துடுது அவளுக்கு, சந்தோஷம், அட்லீஸ்ட் அப்பயாவது ரோஷம் வந்ததுன்னு. இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது நினைச்சானா ஒண்ணும் பண்ண முடியாது. சரீரத்துல இருக்கணும், கர்மா பண்ணிட்டே இருக்கணும், எப்பயுமே ரெடியா இருக்கணும் மோட்சம் போகிறதுக்கு. நல்ல நாளா முகூர்த்தமா ஒண்ணும் பார்க்கப்படாது. இந்த கடமை முடியணும், அந்த கடமை, ஒரே கடமை பகவான் அடையிறது ஒண்ணுதான். பிராதான்யமான கர்மம் அத்தனை பேருக்கும் சொல்றேன், எனக்கு முதற்கொண்டு எல்லாருக்கும் ஒரே கர்மா தான், பகவான அடையறதுக்காகத்தான் வந்திருக்கும். அதுக்கான காரியத்தை பண்ணணும், அது வரைக்கும் ஓட்டணும். இன்னைக்கு ராத்திரி படுக்கணும், பகவான் ராத்திரி ஆயுஷ்மரணா சரின்னு விடணும். ட்ரெயின்ல போயிட்டு இருக்க ஆயுஷ்மரணா சரின்னு விடணும். எந்த கமிட்மெண்ட்டும் மனசுக்குள்ள வச்சுக்காது, இருக்கிற வரைக்கும் கர்மாவை பண்ணிட்டு இருக்கும், அவ்வளவுதான். ரெடியா இருக்கணும், நான் தயார், அவ்வளவுதான். இதை முடிச்சுட்டு வரேன், அதை முடிச்சுட்டு வரேன், நம்ம இல்லைனால எல்லாம் நடக்கத்தான் போறது. நம்ம போனா நின்னடவா போறது ஒன்னும் கிடையாது. எத்தனையோ பேர் போயிட்டா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டோம். ஒரு பக்கம் போனா இருக்கும்போது நாளைக்கு எத்தனை மணிக்கு எடுக்க போறோம், சாப்பாடுக்கு முதல்ல சொல்லுன்னு தானே சொல்றோம். நம்ம ஆத்துல காஃபி போட போனா அடுத்த ஆத்துல போட்டு வாங்கி குடிக்கிறோமா இல்லையா, ஓரத்துல நின்று. அப்புறம் என்ன, இவ்வளவுதான் உலகம். கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரும் நம்மளெல்லாம் பிடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் போறதில்லை. போயாச்சுன்னா அதுக்கு பேர் குணம். யாரா வேணா இருக்கணும், ஆட்டுக்காரரோ மனைவியோ குழந்தையோ பந்துவோ அம்மாவோ அப்பாவோ கோடீஸ்வரனோ யாரா இருந்தாலும் குணம் அவ்வளவுதான். அழுக்குடம்பு எச்சில்வாய் மல மூத்திரம் மாமிச பிண்டம் யாருக்கும் பிடிக்காது, யாரும் வச்சு கொஞ்ச மாட்டா, யாரும் வச்சு கொண்டாட மாட்டார்கள். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் அப்பா இவர் தான் அவ்வளவு கோடிக்கு அதிபதியா இருக்காரு, நம்ம வீட்டிலேயே ஓரத்துல புதைக்கலாம், ஒருத்தரும் புதைக்க மாட்டோம், முதல்ல கொண்டு வெள்ளை எங்கேயாவது போட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பான், இவ்வளவுதான் உலகம். அதனால இந்த சரீரத்தை எப்ப வேணாலும் விடுறதுக்கு தயாரா இருக்கணும், அதுதான் நம்ம பக்குவப்படுறதுக்கான லட்சணம். பகவானே இப்ப கூப்பிடுறையா வரேன், பகவானே இப்ப கூப்பிடுறையா வரேன், பகவானே இப்ப கூப்பிடுறையா வரேன், இந்த தாபம் நீ எப்ப கூப்பிடுறியோ வரேன் அப்படின்னு இருந்துட்டோம்னா பரம சந்தோஷம். அந்த மாதிரி இருக்கார் ஜட பரதர். எப்ப வேணாலும் பகவான் கூப்பிடட்டும், கிளம்புகிறேன், கர்மா முடிச்சுட்டு கிளம்புறேன், என் கர்மா என்ன உண்டோ பண்ணிட்டே இருக்கேன், சுவாமி கூப்பிடும் போது கிளம்புறேன்னு காத்துட்டு இருக்கா. பகவான் பார்த்தான் இப்பேற்பட்ட பக்தன் கிடைக்கிறது கஷ்டம்னு நினைச்சா. ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு காபாலிகன் இவரை பிடிச்சு இவரை நரபலி கொடுத்தா தனக்கு வம்ச விருத்தியாகும்னு நினைச்சுட்டான். உடனே அந்த காபாலிகன் இவரை பிடிச்சு குளிப்பாட்டி மாலையெல்லாம் போட்டு சந்தனம் எல்லாம் பூசி அழகா காளிக்கு முன்னாடி நிக்க வச்சுட்டான். அந்த கூட்டம் எல்லாம் இவர் பாட்டுக்கு தேமேன்னு நிக்கிற அபாடா சரீரம் முடியறதுக்கான நேரம் வந்துடுதுன்னு சந்தோஷப்படுற. ரொம்ப தைரியம் வேணும் இல்லையா, அது ஒரு பெரிய தைரியம் வேணும். தன் மரணம் பக்கத்துல நிக்கிறதுன்னா ஆஹா வெல்கம் வெல்கம் சொல்லணும், ஐயோ வந்துடுதேன்னு அழுவாள அழப்படாதோன்னு பயப்படவே இல்லை. அவன் கத்திய ஓங்கி நான் இவர் பாட்டுக்கு தேமே நிக்கிறார். இந்த பிரம்ம தேஜஸ் காளி தேவியை தாக்கித்து காளி தேவி நடுங்கிட்டா. இப்பேற்பட்ட பரம பாகவதன் இவனை போய் வெட்டணும் நினைக்கிறாளேன்னு சொல்லி அவ கத்திய பிடுங்கி அவ அத்தனை பேர் தலையும் சீறி இந்த தலையெல்லாம் அம்மான ஆடினான். இந்த பால் ஆடுவா தெரியுமா, இப்படி போட்டு போட்டு அஞ்சாறு பாலை போட்டு. இந்த மாதிரி காளி தேவி ஜடபரத தலைய வெட்டணும்னு ஆசைப்பட்டவா தலையெல்லாம் வெட்டி அப்படி அம்மான் ஆடுறா குஷியா. இவருக்காக எல்லாம் பண்ணா, இவர் அப்பயும் தேனேன்னு பார்த்துட்டு இருக்க எக்ஸ்பிரஷனே இல்லாம. காளி தேவி பாக்குற உனக்காக தான்டா இவ்வளவும் பண்ணேன். அவர் எப்படி பார்த்தாரு, சரி இப்போதைக்கு உயிர் போகல அவ்வளவுதான். காளி தேவி பார்த்தா இப்பேற்பட்ட ஒரு பிரம்மஞானி கிடைக்கிறது துர்லபம், ஏதோ இவருக்கு ஒரு பொத்தாசம் என்ற பாக்கியம் தனக்கு கிடைச்சதேன்னு நினைச்சா. ஒரு பாடுக்கு இருந்துட்டு இருந்தார், எதுக்கும் அசரமாட்டார், கொண்டாடினாலும் சரி தூஷணை பண்ணாலும் சரி ஒன்னே ஒண்ணுதான், எல்லாம் சமத்துவம் யோகம் உச்சதே புல்ய நிந்தா ஸ்துதி மௌனி. பகவான் கீதையில சொல்றான் நிந்த ஸ்துதி எல்லாத்தையும் சமபாவம், கொண்டாடுறாளா கொண்டாடட்டும், திட்டுறாளா திட்டட்டும், போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எல்லாம் கண்ணனுக்கே. நம்மளை யாராவது கொண்டாடினா கிருஷ்ணா என்ன எல்லாரும் இப்படி கொண்டாடுறாளேடா அப்படின்னு கேட்டிருக்கடா, யாராவது திட்டினா ஐயோ எல்லாரும் என்ன திட்டுறாளேடா கிருஷ்ணா நீ பார்த்துட்டு இருக்கியேடா இப்படிதானே சொல்லணும். கொண்டாடினா ஏண்டா எல்லாரும் என்ன கொண்டாடுறாளேடா கிருஷ்ணா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கியேடான்னு ஒரு நாளாவது புலம்பியிருப்பேடா. யாராவது திட்டினா ஐயோ உனக்கு கண்ணு இருக்கா காது இருக்கா இவாள் வாயில வந்தபடி என்ன திட்டுறாளேடா கிருஷ்ணா கேட்டு சும்மா நிக்கிறியே அப்படின்னு சொல்லு. அப்ப நிந்த வேற மாதிரி எடுத்துக்கிறோம், ஸ்துதிய வேற மாதிரிதானே எடுத்துக்கிறோம். இவர் துல்லிய நிந்தா ஸ்துதி மௌனி, நிந்த ஸ்துதி ரெண்டுத்தையும் சமமா பாக்கிறார். சரீர அபிமானம் இல்லைன்னா தானாகவே வந்துடும். குழந்தைகளுக்கே பாருங்க திட்டும் போது ஆனா கொஞ்ச நேரத்தை அது பாட்டுக்கு திட்டினதை மறந்துட்டு ஓடி வர்றதோன்னு, அதெல்லாம் ஞானியாத்தான் இருக்கு, அதை கெடுக்கிறது நம்ம தான் வச்சுக்கோங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் பூமியில பறக்கும்போது. ஆச்சரியமா இருக்க பகவான் பார்த்தா ஒரு நாள் இவர் காட்டுல படுத்துட்டு இருக்க ஜாலியா படுத்துட்டு இருக்க, நிறைய பேர் இவர் வெட்டி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, மூடன் மூக்கன் பேச வராது காது கேட்காது முட்டாள் ஜடம் அப்படின்னா நினைச்சுட்டு இருக்கா. சில பேர் கிண்டல் பண்றா, சில பேர் அவர் மேல மலமூத்திர விசர்ஜனம் பண்றா, சில பேர் காரி துப்புறா, சில பேர் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறா, நிறைய உண்டு. இந்த சேஷாத்ரி சுவாமிகள்லாம் அப்படி மூடன் மாதிரிதான் இருந்தார்னு இருக்கு. பிசிறி சுவாமியார் யோகிராம் சூரத்குமார் அவள்லாம் பைத்திய மாதிரி தான் இருந்தா, சதாசிவ பிரம்மேந்திராள், இந்த மாதிரி நிறைய மகாத்மாக்கள் நம்ம தேசத்துல என்னைக்குமே உண்டு. அவ பாட்டுக்கு பைத்திய மாதிரி தான் அலைஞ்சுட்டே இருப்பா, டிரெஸ் போட மாட்டா போட்டாலும் கவலைப்பட மாட்டா, ரமண மகிழ்ச்சியே கேட்டார், சுவாமி ஒண்ணுமே வேண்டாம், கோமணம் மட்டும் எதுக்குன்னு, அது கூட உங்களுக்காக தான்டான், உங்களுக்காக தான்டா கோமணம் கட்டிக்கிறேன், இல்லாட்டி இதை கட்டி நான் என்ன பண்ண போறேன்னு சொன்ன. அப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் வாழ்ந்த பூமி, வாழ்ந்துட்டு பூமி. இன்னைக்கும் நிறைய மகாத்மாக்கள் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, கண்டுபிடிக்கவே முடியாது அவளெல்லாம். அந்த மாதிரி ஒருபாடு காட்டுல படுத்துட்டு இருக்கார் பகவத் தியானத்தோட. இவா நடந்தாலும் பிரதட்சணம் தான், இவா கொட்டாவி விட்டா கூட ஹோமம் தான், இவா ஆகாரம் சாப்பிட்டா கூட யஜ்யம் தான், இவா தூங்கினா கூட தியானம் தான், இவா என்ன பண்ணாலும் அது பகவத் விஷயம் தான். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா இந்த ஜடபரதன். அப்பதான் சிந்து சௌவீர ராஜன் ரகுகுணன் ஜம்மனு கபிலாச்சாரியிடத்துல உபதேசம் வாங்கலான்னு போறான். கரெக்டா இவர் போ இவர் படுத்து நிற்கிற வழியா போறான். பகவான் பார்த்தான், பிரம்மஞானி ஒருத்தர் விட்டு எங்கடா போய் தேடுறாய், கண்ணதற்கு எப்பவுமே பக்கத்தில் இருக்க பிரம்மஞானிக்கு விலை கிடையாது, தூரத்துல இருந்து அப்பதான் மரியாதை. இது கூப்பிடுற தூரத்துல ஆலந்தி தேகு, கூப்பிடுற தூரத்துல பண்டரிபுரம் எல்லாம் இருக்கு, பெருசா தெரியாது. இங்கேருந்து கஷ்டப்பட்டு வேறையா தூரம் போனோம்னா பெருசா தெரியும். இந்த உள்ளூர் மாடுக்கு வில போகாது, தோட்டத்து முல்லைக்கு மனம் இல்லைன்னு பார்த்தாலும் அந்த மாதிரி தான். சுவாமி வரைக்கும் இப்படிதான், இங்கேந்து அந்த பக்கம் போவா, அங்கேந்து இங்க வருவா, பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போக டைம் இல்லைன்னு. லோக பிரசித்தம் அவ்வளவு தூரம் நமக்கெல்லாம். பகவான் பாசான் இவன் கபிலாச்சாரியர் தேடிந்து போறான் என்ன அவசியம்னு நினைச்சான். பகவத் சங்கல்பம் அவனுடைய பல்லக்க தூக்கிட்டு போற நாலு பேர்ல ஒருத்தனுக்கு உடம்பு முடியாம போயிருக்கு. தூக்கிறதுக்கு வேற ஆள் யாரா கிடைப்பாளான்னு பார்த்தா இவர் தான் கிடைச்சா, அவனோட பாக்கியம். அழகா அவனை பிடிச்சி தூக்கிறான்னு, அழகா அவரு தூக்கிறார். எதுக்கு என்ன, நான் ஏன் தூக்கணும், தூக்கினா என்ன சம்பாத்தியம், எனக்கு என்ன பிரயோஜனம், எல்லாம் கேட்க வேண்டாமா. நமக்கு பிரயோஜனம் இல்லாம யாருக்காவது ஒத்தாசு நீங்க பண்ணிருக்கல்னு கை தூக்குங்கோ, இல்ல பண்ணிருக்கேன் அது புண்ணியம்னு ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிச்சுதான் பண்ணிருப்பேன் ஒழிய, ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிக்காம சத்தியமா பண்ண மாட்டேன், பண்ண முடியாது. அது கலியில வேற இருக்கும், பிரயோஜனம் தான் உத்தேசம், வேற எதுவும் கிடையாது. அழகா தூக்கிறார், மகா ஞானி தூக்கிறார், தன்னை மறந்து தூக்கிறார். பகவத் தியானம் ஒரு ஜீவனுக்கும் தன்னாலே கஷ்டம் வந்துடப்படாதுன்னு ஒரு பாவம். அதனால பொறுமையா கீழே பார்த்து பார்த்து நடக்கிறார். எறும்பு மிதிச்சிடப்படாது, ஏதான மண்புழுவன் மிதிச்சிடப்படாது, ஐயோ தன்னால ஒரு ஜீவன் கஷ்டப்பட்டுப்படாது. இவாதான் பரமஹம்சர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் சொல்ல பாருங்க, பரமஹம்சர்கள் நந்தகோபுரம் பத்தி சொல்லும் போது சொல்லுவா, நுனிப்புள் மிதியாத அஹிம்சாவாதி கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரனுக்கு வியாக்கியானம் பஞ்சா பெரியவாச்சான் பிள்ளை மார்கழி வரவே. இந்த கூர்வேல் கொடுந்தொழிலனுக்கு சொல்றார் நந்தகோபர் எப்படின்னா, புல் தரமேல நடக்க மாட்டார். நமக்கெல்லாம் அந்த புல்ல பார்த்தா அது நடக்கணும், உக்காரணும், படுத்துக்கணும்னு தோணுமோன்னு. நந்தகோபருக்கு தோணாதான், ஐயோ நான் உட்கார்ந்தா புல்லுக்கு வலிக்குமேன்னு நினைப்பான் பரமஹம்சன். அதே கண்ணனுடைய கட்டில்ல தொட்டில்ல ஒரு எறும்பு ஏறெடுத்துனா ஈட்டி கொண்டு குத்துவாங்க, ராட்சசனோடு கூர்வேல் கொடுந்தொழிலன். அப்படிப்பட்ட நந்தகோபர் அந்த மாதிரி பரமஹம்சன். மகாபெரியவாளை நிறைய பேர் பார்க்க சேவிக்க வருவா. அந்த சாதுர்மாசி வர்றது போது எல்லாரும் பெரியவாளை சேவிக்க போவா இல்லையா. அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் மகாபெரியவாள சேவிக்க போனார். வந்தா சேவிச்சார், பெரியவா அப்படி பார்த்தா எதுல வந்தாய் அப்படின்னா, என்னோட கார்ல தான் வந்தேன் அப்படின்னா. கொஞ்ச நேரம் அப்படி தியானத்துல இருந்தா, இனிமேல் சாதுர்மாசி சமயத்துல பார்க்க வரும்பொழுது கார்ல வராம வாயேன்னு கேட்டார். எனக்கு புரியவே சுவாமி என்ன குத்தம்னா, இல்ல மழைக்காலம் அங்கங்க ஜலமெல்லாம் ஓடிட்டு இருக்கு, அதுல தவக்கலை பாம்பெல்லாம் அந்தண்ட இந்தண்ட போயிட்டு இருக்கோம், இது வரும்பொழுது எத்தனை ஜீவன்கள் கஷ்டப்பட்டது தெரியுமான்னு பதறிட்டார் அவர். அவர் பெரியவாளை பார்க்க வரணும்னு ஆசையில வந்தார். ஆனா இவர் கார் கீழே மாட்டிண்டு செத்து போன ஜீவனுக்கு மகா பெரியவா பெரியறான்னா அதான் மகா பெரியவா. அதனாலதான் சாதுர்மாசி சமயத்துல பெரியவாள்லாம் ஒரே இடத்துல இருப்பார். அதுக்குதான் சாதுர்மாசி சங்கல்பம் பண்ணிட்டு, ஏன்னா தான் நடக்கும்போது ஏதான ஜந்துக்கு ஒரு கஷ்டம் வந்துடப்படாதே இப்படி ஒரு மனசா. அதனாலதான் அவளை சேவிச்சோம்னா நமக்கு நல்லது நடக்கும்னு பெரியவா சொல். அந்த மாதிரி கீழே இருக்க புழு பூச்சிக்கு ஒரு கஷ்டம் வந்துடப்படாது அப்படின்னு தூக்கி நடக்கிறாராம். அதனால மத்தவா வேகத்துக்கு நடக்க முடியல, மத்தவாளுக்கெல்லாம் ஒரே லட்சியம் ராஜாவுக்கு சுகம் கொடுக்கணும். இவருக்கு ஒரே லட்சியம், எந்த ஜீவனுக்கும் கஷ்டம் வந்துடப்படாது. ரொம்ப கஷ்டம் இருக்கு. அதுல இவா மூணு பேர் ஒரு வேகத்துல போக, இவர் ஒரு வேகத்துல போக, கடைசியில உள்ள இருந்த ரகுகணனுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இங்க முட்டிண்டு அங்க முட்டிண்டு கீழம் கீழ விழ ஏண்டா போனோம். நம்ம ஊர்ல குண்டும் குழியா இருக்கு, ரோட்ல போன முன்னாடி இடிச்சுண்டு, பின்னாடி இடிச்சுண்டு, திடீர்னு சடன் பிரேக் போட்டா பக்கத்துல இருக்க வாழை போய் இடிச்சுண்டு, பல்லெல்லாம் உடையற மாதிரி மாட்டி போன. அந்த மாதிரி பல்லக்கில படாத பாடு பட்டுட்டான் ரகுகணன். நொந்து போயே என்ன ஆச்சு, ஒழுங்கா தூக்க தெரியாதோ, உடனே கத்து கத்தினான். மத்த மூணு பேரும் இவனுடைய வேலைக்காரன், அதனால பயந்து போயிட்டான். ராஜா நாங்க ஒழுங்கா தான் தூங்குறோம், புதுசா வந்தவன் தப்பு தப்பா பண்றான் அப்படின்னுட்டான். அவர் தான் ஒழுங்கா தூக்குறா, யாருக்கும் கஷ்டம் இல்லாம. உடனே அவன் இப்படி பார்த்தான், ஒழுங்கா தூக்குடா அப்படின்னுட்டான். அவர் அப்பயும் கண்டுக்கல, யார் சொல்லியுமே கேட்கல, இவன் சொல்லியா கேட்க போறாரு. திரும்பி அதே மாதிரி தூக்குறார். ராஜா அப்படி பார்த்தான், ஆமா நீ ரொம்ப நோஞ்சானா இருக்காய், ரொம்ப நேரம் நீயே தூக்கிண்டு வராய், அதனால கஷ்டமா இருக்கு, களைச்சு போயிட்டாய், நன்னா கவனிச்சா சரியாயிடும் அப்படின்னுட்டான். இந்த மாதிரி எத்தனையோ பேர் திட்டிருக்கா, ஜடபடத்துல திட்டுறதுக்கு குறைச்சலே கிடையாது. அத்தனை பேர் திட்டியாச்சு, அம்மா அப்பா அண்ணா தம்பி தெரிஞ்சவா ஊர்க்காரா எல்லாரும் திட்டி அடிச்சு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, ஒன்னுத்துக்கும் வாய் திறக்கல. இன்னைக்கு ரகுகணனுடைய நல்ல நேரம், வாய திறந்தார் ஜடபரதர். மகாத்மாக்கள் வாய திறக்க மாட்டா, திறந்தான நமக்கு நல்ல காலம். அழகா சிரிச்சுட்டார், முதல் தடவையா சிரிச்சார். அவருக்கு மற்றவாளுக்கு தெரியாது, இவருக்கு சிரிக்க தெரியும்னே பக்கத்தில் இருக்க யாருக்குமே தெரியாது. சிரிச்சுட்டார் ஜடபரதர் ஆச்சரியமா சிரிச்சார். ராஜா யார், ராஜா யார் சேவகன், பிராரப்த கர்மா, இன்னைக்கு நீ ராஜா நான் சேவகன். ஒரு காலத்துல நான் ராஜா, என்ன பரதராஜா, இந்த ராஜ்யத்தையே பரிபாலனம் பண்ண ஒரு ராஜன். பிராரப்த கர்மா, லைஃப் இஸ் அ சர்க்கிள், ஒரு சைக்கிள் சொல்றோம் இல்லையா, ஏறி இறங்கி ஏறி இறங்கி, சமமா யாருக்கும் போறதில்லை. ஒரு ஏறி ஏறுவோம், அப்புறம் ஒரு இறங்கி இறங்குவோம், திருப்பி ஏறுவோம் இறங்குவோம் ஏறுவோம் இறங்குவோம், இப்படிதான் ஓடிட்டு இருக்கு லைஃப் இஸ் அ சைக்கிள். அவ்வளவுதான், மேலே ஏறணும், கீழே இறங்குறதும், கீழே இறங்கணும், மேலே ஏறுறதும், ஒரு ஜாதி மேல போகிறோம், இன்னொரு ஜாதி கீழே வர்றோம், இந்த ஜாதி மேல போகிறோம், இன்னொரு ஜாதி கீழே, இதேதான் ரெவல்யூஷன் சொல்றோம் பாருங்க. ஒடுக்கப்பட்ட ஜாதி, அதுல இருந்து ஒருத்த கிளம்பி எல்லாரையும் அடக்குவான். உடனே இவா பெரியவாளாவா, ஒரு சித்தில இவா அக்கிரமம் பண்ணுவா, இவா இன்னொருத்தர் ஒடுக்கின்றிருக்கா பாருங்க, இவா மேல வருவா, இவா கீழே இறங்குவா. இதுதான் லோகத்துல ஆரம்பத்திலேருந்து ஒடுக்கப்பட்ட ஜாதினே ஒருத்தன் வருவான், திருப்பி இவா கீழே இறங்குவா, இப்ப இவா மேல வருவா. இதுதான் வாழ்க்கை. 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவனும் இல்லை. சீதா மாதா சொல்றா இவ்வளவுதான். அதனால என்ன வந்தாலும் அப்படியே ஏத்துக்கோங்க, வர்றது அப்படியே ஏத்துக்கணும். இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம். எல்லாம் கிளீனா போயிட்டு இருக்குன்னா எங்கேயோ வேற ஏதோ ஒன்று காத்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். கஜேந்திரனுக்கு காத்துட்டு இல்லையா, அவர் முதல காத்துட்டு இல்லையா, ஏடாது எல்லாமே மோசமா போயிட்டு இருக்கேன்னா ஏதோ ஒரு நன்மை காத்துட்டு இருக்கு. அதனால இதுதான் வாழ்க்கை யதார்த்தம். இது ரொம்ப கரெக்டா போச்சுன்னா பகவத் தியானம் எல்லாம் வராது, அப்புறம் இங்கேயே செட்டில் ஆகிடும். அதனால இது அச்சுபிச்சுன்னு தான் இருக்கணும், என்னன்னு புரியாம தான் இருக்கணும். அப்பதான் வைகுந்தம் போகணும், பாகவதம் கேட்கணும்னு ஒரு ருச்சி வரும். அழகா சொல்லிட்டா, நானே ஏற்கனவே சரீரத்துல மாட்டின்னு கஷ்டப்படுறேன், நீ அடிச்சா கூட சரீரத்தை தான் அடிக்க போற, என்னையா அடிக்க போற, நீ என்ன கொடுத்தாலும் எல்லாம் இதுக்குத்தான், எனக்கு இல்லைன்னுட்டா. நம்மள ஐயோ என்ன அடிச்சுட்டான்னு, என்ன நாய் கடிச்சு விடுத்தோம், உங்களைய நாய் கடிச்சது, உங்க சரீரத்தை தான் நாய் கடிச்சது. ஆத்மாவை நாயெல்லாம் கடிக்க முடியாது, ஆத்மாவை கொசுலாம் தீண்ட முடியாது, ஆத்மாவை எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, சரியா. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, நைனம் தகதி பாவகக, அச்சைனம் கேதை அந்தியாபோ ந சோஷயதி மார்த்தக, அச்சேத்யோயம் அதாஹ்யோயம். ரொம்ப அழகா பகவான் கீதையில சொல்றான், சஸ்திரங்களை கொண்டு வெட்ட முடியாது, கையை வெட்டலாம், ஆத்மா வெட்ட முடியாது, ஆத்மா அப்படியே தான் இருக்கும். இவனும் நன்னா வாசிச்சவன், நிறைய விஷயங்கள்லாம் கேட்டவன், பார்த்தான் சரீரத்துக்குத்தான் வலி எனக்கில்லேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அப்ப பிரம்ம ஞானியா இருந்தா தானே சொல்ல முடியும், எனக்கு எனக்கு வலிக்கிறது தானே சொல்றேன், நான் வேற சரீரம் வேறேன்னு ஒரு சிந்தனை இல்லையோன்னு. சாந்தானந்தபுரி மகாராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், இந்த பரமபதிச்சுட்டார் பிரம்ம ஞானி, அப்படியே நேரா பார்த்திருக்கேன் பேசியிருக்கேன், நல்லா கலாட்டா பண்ணுவார், எதை சொன்னாலும் பகவத் விஷயத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சொன்னேன், அவர் நேரம் பார்க்க போயிருந்தேன், கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஒரு அக்கறையில், ஓ அப்படியா, பார்க்குறேன், எனக்கு அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா அந்த உடம்பை பற்றி நான் கேட்டு சொல்கிறேன்ற. அவர் உடம்பை பார்த்துக்கோங்கன்றதுக்கு இந்த உடம்போட மீட்டிங் வச்சு பேசணுமா, அவர் தான் சரீரம் இல்லேன்னு புரிய வச்ச ஒரு மகாத்மா. அதனால நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் தெரியவா பேசுறதெல்லாம். இப்படி சொன்ன உடனே பார்த்தான் ரகுவனன், டக்குன்னு பல்லக்கலேந்து குதிச்சுட்டான். ஒருவேளை இவர் தான் கபிலாச்சாரியரோ அப்படின்னு சேவிச்சான். சுவாமி நீங்க தான் கபிலாச்சாரியரா அப்படின்னாரு. நான் கபிலாச்சாரியர்லாம் இல்லப்பா, நான் ஒரு காலத்துல பரதராஜாவா இருந்தேன், இப்ப ஜடமா சுற்றின் இருக்க, எல்லாரும் ஜடம்னு பேர் வச்சிருக்க, அவ்வளவுதான் அப்படின்னுட்டார். எனக்கு உபதேசம் பண்ணுங்கன்னார். தைரியமா பேசுற, அது வரைக்கும் ஒருத்தருக்கும் வாய திறந்து பேசல. இவரை பேசும்படியா தூண்டினது ஹரி. யோ அந்த பிரவிஷ்ய, இல்லாட்டி அவனுடைய சரீரத்துக்கு அந்த தூக்கிறவன் சரீரம் நன்னா இருந்த அவர் பாடு தாண்டிதானே போயிருப்பான். அப்ப ஏதோ ஒரு தடசம் வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுல ஏதோ ஒரு ஹரி கிருப ஒளிஞ்சுட்டு இருக்கு. நன்னா ஞாபகம், ஐயோ எனக்கு தூக்கிறவன் ஒருத்தன் கெட்டு போயிட்டானே, என்ன பண்ணுவேன், எப்பயோ லேட் ஆயிடுத்து, சிக்னல்ல மாட்டின்ட்டு, நிறைய காரணம். இந்த அமெரிக்கால இந்த ட்வின் டவர் இடிச்சா இல்லையா, ஃபிளைட்டை கொண்டு, அதுல சில பேர் தப்பிச்சா, ஒரு கம்பெனில ஒரு குரூப் தப்பிச்சு கொடுத்து, அவ தப்பிச்சதெல்லாம் ரொம்ப சில்லியான காரணம். அவ ஒரு நாள் மீட்டிங் போட்டா, நீ ஏன் அன்னைக்கு லேட்டா வந்தேன். ஒருத்தர் சொன்னார், இல்ல நான் கிளம்பும் போது என் புள்ள சாக்லேட் வேணும்னு அழுதான், சாக்லேட் வாங்க போனேன். இன்னொருத்தர் சொன்னார், நான் வெளில வந்து கார் எடுக்க பார்த்தேன், கார் ஸ்டார்ட் ஆகல. இன்னொருத்தர் சொன்னார், வெளில வந்த என் மனைவி ஒரே விஷயம் வந்துட்டு போங்கன்னு சத்தம் போட்டா, சரி என்னடான்னு உள்ள போனேன். இதெல்லாம் நம்மளை இரிட்டேட் பண்ணும் தெரியுமா, இந்த ஆபீஸ் கிளம்புற சமயத்திலயோ வெளில கிளம்புற சமயத்திலயோ எந்தெந்த சம்பவங்கள்லாம் இரிட்டேட் பண்ணமோ அந்தந்த சம்பவங்கள் தான் லைனா எல்லாரும் சொன்னான். கரெக்டா அந்த சம்பவங்கள் தான் அவ அன்னைக்கு கரெக்ட் டைம்க்கு அங்க ஆபீஸ் போகாம இருந்தா அதனாலேயே ஜீவிச்சுட்டு இருக்க. உண்மையா நடந்த விஷயம் அவாலே அசந்து போயிட்டா. எந்தெந்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மளை இரிட்டேட் பண்ணுமோ அந்த இரிட்டேஷனுக்கு காரணமான விஷயங்கள் இன்னைக்கு நாம உயிரோட இருக்கிறதுக்கு காரணம். தட் இஸ் எ ரீசன், பகவத் காரணம் உண்டு. காரணம் இல்லாம எதுவுமே நடக்கல. ஏதோ தடை வந்திருக்கு, வீடு கட்ட போவேன், என்னமோ லேட் ஆகும். நம்ம சொல்லுவோம், நானும் எவ்வளவோ வருஷமா ட்ரை பண்றேன், ஒன்றும் நடக்கல. அப்ப ஏதோ நன்மைக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம இல்ல. குழந்தைக்கு வரம் தேடி எத்தனையோ வரம் பார்த்தேன், ஒன்றும் நடக்கல. இத்தனை வரல ஏதாவது நடந்திருந்தா கஷ்டமா இருந்திருக்கும், நமக்கு தெரியாது. பகவத் சங்கல்பம். எத்தனையோ சமயத்துல எங்கேயா சிட் ஃபண்ட்ல பணம் போட்டு ஏமாந்திருப்பேன், ஏமாந்ததுனாலேயே ஜாக்கிரதை வந்திருக்கு. இல்லாட்டி பிராரத்தம் அந்த பணத்தை வச்சு வேற தானம் பண்ணிருப்பேள், ஏதோ ஒரு ஏமாந்து போயிருப்பள், ஆனா அந்த பணத்தை யாருக்காவது கொடுத்துருப்பேன், ரொம்ப வேண்டப்பட்டவாள் கொடுத்துருப்பேள், அவ நம்பிக்கை துரோகம் பண்ணிருப்பா, அதை விட சிட்மெண்ட்டுக்காரன் ஏமாத்தினது நல்லது. அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு, நம்ம நஷ்டப்பட்டதோ அவமானப்பட்டதோ அடிப்பட்டதோ எல்லாத்துலயும் ஒரு நன்மை உண்டு. அது மட்டும் நன்னா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துலயும் ஹரி கிருப ஒளிஞ்சுட்டு இருக்கு. அந்த ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போனதுனாலேயே ரகுவனனுக்கு ஜடபரதரோட ஒரு சத்தங்கம் கிடைச்சிடுது. ஜடபரதர் அவனுக்கு சம்சார விஷயம், ஆத்ம விஷயம் எல்லாம் சொல்றார். எல்லாம் வம்பு பிடிச்ச உலகம்டா, சம்சார சாகரம் கோரம், ஜாகிரத ஜாகிரத, இவ எல்லாம் அனுகூல சத்ருக்கள், யாரையும் நம்பாதே. ஜடபரத விஷயம் கேட்டோம்னா ஆத்துல போய் சிரிக்க கூட மாட்டோம். உள்ளபடி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா யாரை பார்த்து சிரிக்கலாம், அப்படியே உட்கார்ந்து தேய்மானம் பிடிச்சா மாதிரி அப்படிதான் இருக்கும் சடபரதருடைய வியாக்யானங்கள்லாம். சத்தியம் அதுதான், நமக்கு யதார்த்தம் புரியறது இல்லையே ஒழிய இதுதான் உண்மை. ரத்னாகரன் கேட்கிறானோன்னு, என் பாவத்தை யார் வாங்கிப்பேன்னு, மனைவி வாங்கிக்க மாட்டேங்கிறா, அப்பா அம்மா வாங்கிக்க மாட்டேங்கிறா, பெத்த புள்ள வாங்கிக்க மாட்டேங்கிறானோன்னு, இதைத்தான் சடபரதர் சொல்றார். எல்லா சுயநலமே பிராதான்யமான மனுஷ கூட்டம், ஹரிதான் சத்தியம், ஜகத் மித்யா பிரம்ம சத்தியம் அப்படின்னு எல்லாம் சொல்லி, இந்த ஜீவன் தன்னுடையதான புத்தியினாலே ஆசையினாலே பலவிதமான சரீரங்களை அடைஞ்சு தானே கஷ்டப்படுறது, ஆனா ஹரி தன் கிருபையினாலே இந்த ஜீவனை காப்பாத்தின்றே வரான், வழிகாட்டின்றே வரான் அப்படின்னு எல்லாம் சொல்றார். ரகுவனன் கேள்வி கேட்கிறான், எல்லாத்துக்கும் பதில் சொல்றார். கடைசியில ரகுவனன் கேட்டா, அப்பா இப்பேற்பட்ட பிரம்ம ஞானம் எப்படி கிடைச்சதுன்னா, எல்லாம் பட்டறிவு தான்டா, ஒரு மானை பார்த்து வீணா போனவன் தானு உண்மையாதார சொல்றார். அப்ப கொண்டாடுறான்னா எனக்கு பிறக்கும் போதே நான் பிரம்ம ஞானிப்பான்னு சொல்லணும். அப்படிலாம் இல்லடா, நான் ஒரு இப்படிலாம் இருந்தேன், மானை பார்த்து வீணா போனேன் இவ்வளவும் சொல்றார். ரகுவனன் அத்தனையும் கேட்டான், கையை கூப்பிண்டான். ஜடபரதர் சொன்னார், ஏதோ ஓம் பலத்தினாலே தப்போ பலத்தினாலே சித்திச்சிடும் ஞான மந்திரம் நினைக்காத, மகத்பாத ரஜோபிஷேகம், மகான்களுடைய திருவடி தூளி தலையில பட்டால் ஒழிய இந்த ஞானம் சித்திக்காது. மகாத்மாக்களுடைய திருவடி தூளி அப்பேற்பட்ட பலம். எவ்வளவு நாம ஜபம் பண்ணாலோ, எத்தனை வாசிச்சாலோ, எத்தனை விரதம் இருந்தாலோ, எவ்வளவு கோவிலுக்கு போனாலும் இந்த ஞானம் சித்திச்சுடாது. மகத்பாத ரஜோபிஷேகம். இப்ப குருவாயூர்லாம் போனா அங்க பிரதட்சணம் பண்றோம். ஏ அங்க பிரதட்சணம் பண்ணா நிறைய காரியம் சித்திக்கிறது. எப்படி? நிறைய மகாத்மாக்கள் பக்தாலாம் நடக்கிறா இல்லையா, அந்த பாத தூளி மேல பிரதட்சணம் பண்றதுனாலே கிருப கிடைக்கிறது. அதுதான் மகத்பாத ரஜோபிஷேகம். ரஜசு அப்படின்னா தூளி. மகான்களுடைய ரஜஸ் மேல பட்டுடுத்தா நம்மளுடைய ரஜோகுணம் போயிடும்னு தெரியும். த ஹோலி டஸ்ட் அப்படின்வா. மகாத்மாக்களுடைய பாத தூளி. அதனாலதான் பெருமாள் கோவில போனா சடாரின்னு ஒண்ணு சாதிப்பா. சடாரி அப்படின்னா பெருமாளுடைய திருவடி. பெருமாளுடைய திருவடி யாருன்னா சடகோ பண்ற நம்மாழ்வா. பகவானுடைய திருவடியா நம்மாழ்வா இருக்கா, அவர் வந்து நம்ம மேல பட்டுட்டாருன்னா ஹரி கிருப கிடைச்சோம். நம்மாழ்வாரோட திருவடி சுவாமி ராமானுஜர், ராமானுஜரோட திருவடி முதலியாண்டான். அப்படி பெரியவா சொல்லுவார். அதனாலதான் மகத்பாத ரஜோபிஷேகம். சைத்தன்ய மகாபிரபு சிஷ்யாள்லாம் அவர் இப்படியே அந்த பூரி ரத யாத்திரையில நடப்பார். அவர் பின்னாடியே போய் அவர் நடந்த இடத்திற்கு மண்ணெல்லாம் தூக்கி தூக்கி தலையில போட்டுப்பார். மகத்பாத ரஜோபிஷேகம். பிருந்தாவனம் போனோம்னா இந்த சேவா குஞ்சம் நிதிவனத்தெல்லாம் மண்ணெடுத்து எல்லாருக்கும் தலையில போட்டுப்பார். கண்ணனே அந்த மண்ணை கொண்டு போய் தான் துவாரக்கையில வச்சுட்டு பூஜை பண்றான். உத்தவர் பாக்குறாரு, என்னடா அது பொட்டலாம், என்னடா பூஜை பண்றனா, கோபிகா பாத தூளின்றான் பகவான். கோபிகளுடைய பாத தூளிய வச்சுட்டு கண்ணன் பூஜை பண்றான். மகத்பாத ரஜோபிஷேகம். மகான்களுடைய பாத தூளி நம்முடைய புத்திய மனச எல்லாம் அழகா மாத்தி கொடுக்கும். சுவாமி ராகவேந்தர் மிருத்திகா பிருந்தாவனம்னு சொல்லுவோம் பல இடங்கள்ல. நம்ம டோமில் வெஸ்ட்ல கூட இருக்கு இல்லையா, மிருத்திகானா மண்ணு. அவளோட சம்பந்தப்பட்ட மண்ணுக்கு கூட அத்தனை பலம் உண்டு. ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராகவேந்தருடைய மடத்த இருக்க ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும், நல்ல பொண்ணா தேடிட்டு போகணும்னு கிளம்புறான். ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தா ஒரு நாள் தோணிடுச்சு, கிளம்புறான். நேர ராகவேந்தர் இடத்துல வந்து சொல்லிட்டு போகலாம்னு வர, அப்ப ராகவேந்தர் மண்ணை தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்க, அப்ப அவன் சொல்றான், சுவாமி அடியனுக்கு உத்தரவு கொடுங்கோ, நான் போய் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வரேன், உங்க ஆசீர்வாதம் வேணும். சரிடா நல்லபடியா போயிட்டு வாங்க. அவன் சொன்னான், எனக்கு ஏதானும் குடுங்கோ ஆசீர்வாதமா. ராகவேந்தர் சிரிச்சார், நான் மடத்துல இருக்கும்போது சொன்னா கூட மந்திராட்சதையை கொடுப்பேன் பயல, இப்ப குளிச்சுட்டு இருக்கேனடான். உடனே கையில அந்த தேய்ச்சிக்கிற மண் உண்டு, அந்த காலத்துல சோப்பெல்லாம் கிடையாது, அந்த மண்ணை எடுத்து கொடுத்த. அந்த மண்ணைத்தான் கொண்டு போனானவன், அதுதான் ஒரு பிரம்ம ராட்சஸ் குழந்தைய எடுத்து போற பிரம்மராட்ச போக முடியாதபடி தடுத்து அவனுக்கு அனுகிரகம் பண்ணி. அந்த மண்ணுக்கு அத்தனை பலம் உண்டு. மகான்களுடைய பாத தூளி வீண் போகாது, அத்தனை ஒரு பலம். அதனாலதான் ஜடபரதர் சொன்னார் மகத்பாத ரஜோபிஷேகம். அதனாலதான் பெரியவா முன்னாடி நன்னா சேவிக்கிறோம் அப்படின்றோம். மகான்களுடைய பாத தூளி பற்றுடுச்சுனா அதுவே நமக்கு பெரிய சித்தியை கொடுத்துரும். கபீர்தாசர் அவர் நேர போய் ராமானந்தரிடத்துல உபதேசம் வாங்கிக்கலான்னு போறார். ஆனா ராமானந்தருடைய சிஷ்யர்கள், நீ முசல்மான், உள்ள வரப்படாதுன்னு தடுத்துட்டா மடத்துக்குள்ள. இவர் போய் கங்கை கரையில படித்துறையில படுத்துக்கிறார். ராமானந்தர் விடியற் காலம் வர குளிக்கிறதுக்கு போறார். போகும்பொழுது படித்துறையில படுத்துன்னு இருக்கிற கபீரை மிதிச்சுட்டார். மிதிச்சுட்டார், மிதிச்சோட ராம் ராம் அப்படின்ட்டார். அதையே உபதேசமா எடுத்துட்டார் கபீர்தாசர். ஆச்சாரியன் திருவடியை மேல பட்டுடுத்து உபதேசமும் ஆயிடுத்து, பாத தீட்சையும் கிடைச்சுடுத்து, நாம தீட்சையும் கிடைச்சுடுத்து ஜபிக்க ஆரம்பிச்சுட்ட, ஜெயிச்சு காட்டினார். நேரடியா ராமானந்தர் உபதேசமே பண்ணல கபீர்தாசனுக்கு. மகத்பாத ரஜோபிஷேகம் வீண் போகாதது, மகான்களுடைய பாத தூளி. அதனாலதான் எந்தரோ மகானுபாவலு அந்தரிக்கி வந்தனம். சமஸ்த சத்குருநாத மண்டலீகி சமஸ்த பாகவதலுக்கோ. எந்த சம்பிரதாயத்துக்கு ஆளாளா இருந்தாலும் அவன் மகாத்மா தான், மாற்றமே கிடையாது. அந்த மகத்பாத ரஜோபிஷேகம் உனக்கு நல்லது பண்ணும்னுட்டா. உடனேயே பார்த்தான் ரகுகுணன், இவர் திருவடி தூடியில இருந்த மன்னத்துக்கு தலையில போட்டு அப்பாடா எனக்கு இனிமேல் ஞானம் சித்திச்சுடும் அப்படின்னு கிளம்பினான். ஜடபரர் அவனுக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ண, நல்லா கவனிச்சு பாருங்க. கபிலாச்சாரியார் தேவகூதிக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணான். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரே ஒருத்தருக்கு தான் உபதேசம், பாகவதர் பல்கா கூட்டமா வச்சு உபதேசமே கிடையாது. அப்படி ரகுகுணன் உபதேசம் வாங்கின்றான். அவன் கபிலாச்சாரியர் கிட்ட போகல. அந்த குரு பக்தி, இவர் எனக்கு எல்லாம் சொல்லிட்டா, இந்த குருவை நான் ஆசிரியிச்சிருக்கேன், இந்த குரு எனக்கு எல்லாம் தருவார்னு கிளம்பிட்டான். இவர் போன ஜென்மத்திலேயே உருப்படாதவர். இவர் சொல்றத நான் கேட்டா நான் எப்படி உருப்பிடுவேன்? இருந்தாலும் கபிலாச்சாரிய இடத்த போய் ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ணலான்னு அவன் போயிருந்தான்னா தோத்து போயிருப்பான். எனக்கு இவர் சொல்லிட்டார், இவர் உபதேசம் பண்ணிட்டார், எனக்கு இது போதும். கபிலாச்சாரியரை பார்க்கவே போகல. இவரையே நினைச்சுட்டான். திரும்பியும் போனான், ராஜ்ய பரிபாலனம் பண்ணான், பரதர் அழகா பகவத் தியானம் பண்ணார், கடைசியில பகவான் அடைஞ்சுட்டார். மூணு ஜென்மா சுத்தினார், ஆனாலும் நமக்கு பிரயோஜனமா இருந்தது. அவருடைய உபதேசங்கள் அவ்வளவு சிரேஷ்டம், வைராக்கியம் தரும்படியான உபதேசங்கள் ஜடபரதனுடைய உபதேசம். இன்னைக்கும் பரமஹம்சர்கள்லாம் ஜடபரத விஷயத்தை ரொம்ப ரசிச்சு வாசிப்பார், அதுலேயே மக்னமாய் கிடப்பார். ஏன்னா தத்துவம் முழுக்க குட்டி கிடக்கும். சரீரத்தினுடைய ஸ்திதி, ஆத்மாவுடைய ஸ்திதி, பரமாத்மாவுடைய ஸ்திதி, ஜெகஸ்தி எல்லாம் இருக்கு. அவ்வளவு அழகா ஜடபரதர் இதெல்லாம் வர்ணிச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். பரமஹந்தோஷம் ரகுகணனுக்கு. அதிலேயே எல்லா விதமான விஷயங்களையும் சுகபிரம்மம் வர்ணிக்கிறார், நரகலோக வர்ணனை எல்லாம் வர்ணிக்கிறார். பாகவத ஜம்முன்னு இருக்கும். நரகலோகத்தை பத்தி நன்னா தெரிஞ்சுக்கணும்னா கருட புராணம் வாசிக்கணும். யாராவது தெரியாம வாசிடுவா, உடனே சுத்தி இருக்கவா பயமுறுத்து, ஐயோ அதெல்லாம் வாசிக்கப்படாது. யாராவது போனாத்தான் பதினோராவது நாளைக்கு தான் கருட புராணம் வாசிக்கணும்னு சொல்லிடுவா. அப்படிலாம் எங்கேயுமே கிடையாது. ஏன் பதினோராவது நாள் அந்த ஏகோதிஷ்டம் அன்னைக்கு வாசிப்பான்? எதுக்குன்னா, இந்த செத்து போன துக்கத்துல இருப்போம் இல்லையா, அப்ப இந்த சரீரம் அனித்யம், இப்ப பண்ற பாப புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி சொர்க்கம் நரகம் எல்லாம் உண்டு, அதனால ஜாகிரதையா இருன்னு நமக்கு சொல்றதுக்காக. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிட்டான், ஏகோதிஷ்டம் அன்னைக்குதான் கருட புராணம் வாசிக்கிறவனே சொல்லிட்டான். மகாபாரதம் ஆத்துல வாசிக்கப்படாது, நான் சொல்லலப்பா பெரியவா சொல்றான்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்கா. புல்லாங்குழல் வச்சிருந்து கிருஷ்ணன் இருக்கப்படாது, ஆத்துல பகவத்கீதை வாசிக்கப்படாது, இப்படி எல்லாம் நிறைய பேர் நல்லவாள்லாம் இருக்கா. இதெல்லாம் கேட்காதீங்க. புதுசு புதுசா எதையான கலப்புறா, எதான ஒண்ணு கலப்புறா, ஆச்சரியமா இல்லாட்டி வாஸ்துபடி வீடு ப்ராப்ளம். அவன் வீடே இல்லாம இருக்கா மெட்ராஸ்ல. மெட்ராஸ்ல தண்ணியில முழுகின முக்காவாசி வீடு வாஸ்துபடி கட்டின வீடுதான் எனக்கு தெரிஞ்சு. வாஸ்துபடி நன்னா கட்டினா ஜலம் நன்னா உட்காந்துடுது ஆத்துல, ஃபர்ஸ்ட் கிளாஸா. உலகத்துல பெஸ்ட் வாஸ்து படி கட்டின ஊர் எது தெரியுமா? ஸ்ரீலங்கா. வாஸ்துபடி பர்ஃபெக்டா கட்டின இடம், ஆனா ஆச்சரியர் வாழ வச்சு எரிச்சுட்டார். வாஸ்துப்படி தான் பர்ஃபெக்ட். வாஸ்து நல்ல சயின்ஸ், சந்தேகமே கிடையாது. ஆனா இன்னைக்கு வாஸ்துன்றது ஏடா கூடமா பணம் சம்பாதிக்கிற விஷயமா போயிடுச்சு. அதனால பக்தியை இறுக்கி பிடிச்சுக்கோங்க. பக்தி தான் பிராதான்யம். நன்னா ஆத்ம பகவத்கீதை வாசிக்கலாம், புல்லாங்குழல் கிருஷ்ணன் வச்சுக்கலாம், கருட புராணம் எப்பயாவது வாசிங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பாவத்து மேல ஒரு பயம் வரட்டுமே. ஏன்னா பயமே இல்லாம பாவம் பண்ணிட்டு இருக்கோம். பாவத்துல ஒரு பயமே வரவில்லை, எது பாவம்னே தெரிய மாட்டேங்க. அது தெரியறதுக்கு ஒரு கருட புராணம் வேணும். அத்தனாச்சரியம். இப்ப கூட நடுவில் எனக்கு ஒருத்தர் போன் பண்ணிருந்தா, கருட புராணம் தெரியாம வாசிட்டேன், பயமா இருக்கு, யாராவது போயிடுவாளான்னு. அப்படி ஆக்கிட்டான், கருட புராணம் வாசா யாராவது போயிடுவான். நான் சொன்னேன், போனா அவளுக்கு பாக்கியம் தானே, உனக்கு என்ன கஷ்டம், இங்க இருக்கிறதா கஷ்டம், போகிறது கஷ்டமே கிடையாது. அப்புறமா தான் சொன்னேன், கருட புராணம் வாசா தப்பெல்லாம் கிடையாது, தைரியமா வாசி அப்படின்னு. அந்த மாதிரி வைராக்கியம் வரணும். ஜடபரதர் வைராக்கியத்தை பத்தி நன்னா பேசிட்டார், அழகா நரகலோக வர்ணனை எல்லாம் வர்ணிக்கிறார், எல்லாத்தையும் கேட்டான் பரிசுத்து. அப்ப இந்த ஜீவனுக்கு நரகம் தான் சாஸ்திரம் போல இருக்கு. அவனு தெரிஞ்சு போயிடு, அவ்வளவு தப்பு அவனும் பண்ணிருக்கான். அப்ப நரகம் தான் சாஸ்வதம் போல இருக்கு. எல்லாத்துக்கும் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் மாத்தி மாத்தி ஏதாவது பாபம் பண்ணிட்டு தானே இருக்கும். பாபமே பண்ணலேன்னு தைரியமா யாரும் சத்தியமே பண்ண முடியாது. அத்தனை பாவங்கள் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்ப பரிசுத்து கேட்டா, அப்ப இந்த ஜீவனுக்கு என்ன நரகம் தான் கதியா? அப்ப நரகத்திலே இந்த விடுதலை அடைய முடியாதா? அப்ப எத்தனையோ பேர் பரிகாரம் எல்லாம் பண்றாளே அப்படின்னு அழகா சிரிச்சா சுகபிரம்ம மகரிஷி. யானை குளிச்சுட்டு நன்னா மண்ண தூக்கி தலையில போட்டுக்கிற மாதிரி பரிகாரம்னு. பரிகாரம் பண்றது பாபத்திலேந்து தான் நம்மளை காப்பாத்துறதை ஒழிய அந்த பாப புத்தியிலேந்து மீட்கல. இந்த பாபத்து மேல ருச்சி இருக்கு பாருங்க, அந்த ருச்சியை மீட்கிறது இல்லை. இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு குடிகாரம் நாலு சத்தியமா குடிக்க மாட்டேன்னுவோம். குடிச்சுட்டுதான் சத்தியமே பண்ணுவோம். அடுத்த நாள் காத்தால பொழுது இனிமேல் ஒழுங்கா இருப்பேன்னு நிஜமா. அவளெல்லாம் பார்த்து பாபப்படணும். அவளை பார்த்து கோபப்படுறதுக்கோ சிற்றத்துக்கோ ஒண்ணுமே இல்லை. அவ அடிக்ட் ஆயிட்டா, அதுலேருந்து மீண்டு வெள்ள வர தெரியல. அவ்வளவுதான், நிஜமாவே பாவப்பட வேண்டியவர்கள். எத்தனையோ பேர் டிவி எல்லாம் பாக்குறா, பாபத்தான் படுறோம் நாங்கள்லாம். ஐயோ பாவம், இவா வீட்லயே இவ்வளவு சண்டை நடக்கிறது, இவ்வளவு அழுகை எழுந்திருக்கா, இதை வேற டிவியில பார்த்துட்டு இருக்காளே, அதுக்கு வேற அழுதாளே, இவா அழுகியே பெரிய அழுகா, கோடி கோடி ஜென்மாவா அழுதுட்டு இருக்கிறது போதாதுன்னு டிவியில எதையோ பார்த்து அதுக்கு வேற ஒரு அழுக. இல்லாத ஒண்ணு கற்பனையா ஒருத்தன் எழுத, அதுக்கு வேற ஒரு அழுக. அடுத்த நாள் வேற 7:30 கட்டாயம் பார்த்துடணும், என்னாக போறதோ தெரியலையே. யமதர்மராஜா பாக்கிறார், உனக்கு என்னாக போறதுன்னு தெரியலையே, ஓ நிலைமை என்னன்னு தெரியலையே, உங்காத்து கதையே உனக்கு தெரியலையே. ஐயோ பார்த்து நடந்துடுது, என்ன பாவம்ன்ற உங்காத்தையும் அதான் நடந்துட்டு இருக்கு. பட்ட பிறகுதான் நமக்கு தெரியறது பல விஷயங்கள். பாவம் தான் படுறோம், கோபமே கிடையாது. அப்படிப்பா அப்படி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் கடைசியில இந்த பாப ருச்சி போக மாட்டேங்கிறது. சுகபிரம்மம் சிரிச்சார், பரிகாரம் பண்றதுலாம் அந்த பாப புத்தி போகிறது இல்லேன்னுட்டார். இப்ப பரிசுத்து கேட்டான், அப்ப ஜீவன் சத்கதி அடையறதுக்கு வழி உண்டோ? இருக்கடா, ஒரு புராண வித்தாந்தம் ஒண்ணு உண்டு சொல்றேன்றார். பரிசுத்து கேட்டதுனாலதான் அஜாமில சரித்திரமே சொல்ற, இல்லாட்டி அந்த அஜாமில விஷயம் நமக்கு தெரியாமலேயே போயிருக்கும். அஜாமிலன், அஜாமிலன்னா கெட்ட ஸ்திரீயோட சேர்க்கையுடையவன் அர்த்தம். ரொம்ப நல்ல பிராமணன், வேதம் தெரிஞ்சு வேதப்படி வாழ்ந்த பிராமணன். இன்னைக்கெல்லாம் நம்ம எல்லாம் வந்து ஐயர் ஐயங்கார்னு கெசட் சர்டிபிகேட்ல எழுதுறதோட சரி, சரியா? ஏதோ ஆவணி ஆவட்ட தண்ணிக்கு புனல் போட்டுக்கிறதோட சரி, சரியா? அதையும் தாண்டி இருந்தா அகோபாக்கியம், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். பிராம்மா அப்படின்றது சர்ணேமா தான் இருக்கு, லட்சணமா இல்லை, கர்மாவா இல்லை. அதையும் தாண்டி கர்மாவோட இருக்க பிராம்மணாலும் உண்டு. அப்படியே நிறைய பேர் பார்த்துருக்கேன், நிறைய மகாத்மாக்களை சேவிச்சுருக்கேன். ஆனா 100க்கு 90 பேர் இன்னைக்கெல்லாம் வேலைக்கு போயாச்சு, வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, மிலிட்டரிக்கு போயாச்சு, அப்ப பிராமண தர்மத்தை விட்டாச்சுன்னு அர்த்தம். நிறைய விஷயங்கள் மாத்திக்கும், அது பாட்டுக்கிட்ட கலியுக தர்மம். எல்லாம் நந்திகேஸ்வருடைய சாபம் ஒரு பக்கம் உட்காந்து வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு இருக்கோம் நம்ம, இப்படி போயிட்டு இருக்கு சென்மா. அந்த மாதிரி உத்தமமா இருந்த ஒரு பிராமணன் சமித்தெல்லாம் எடுக்கிறதுக்கு போறார். இன்னைக்கெல்லாம் பல இடங்கள்ல சமித்தெல்லாம் கடையில தான் வாங்குறோம். எங்க ஆத்து பக்கத்துல ஒரு கடை இருக்கு, நாட்டு மருந்து கடை. அவங்ககிட்ட போய் லிஸ்ட் சொன்னா வாத்தியாசம், அவங்ககிட்ட போய் லிஸ்ட் சொல்லுங்க கொடுப்பான்னு. நமக்கு ஹோமம் கரெக்டா எடுத்து வைப்பான், சமித்தெல்லாம் என்னென்ன வேணும் எல்லாம் எடுத்து வைப்பான், எத்தனை செட்டு கிளீனா தெரியும். இதுக்கு இந்த சமித்து, அதுக்கு அந்த சமித்து, சுதர்சன ஹோமம், இதுக்கு இந்த சமித்து, இதுக்கு என்னென்ன கரெக்டா எடுத்து வைப்பான். கடவுள பிளவுஸ் பிட் வரைக்கும், தானியங்கள் வரைக்கும் எடுத்து வைப்பான். ஆனா அவன் முஸ்லீம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல சேல்ஸ் ஆகிட்டு வச்சுக்கோங்க, அவன் நல்ல கூட்டம் கரெக்டா. அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முஸ்லீம், 5 வேளை தொழுகை எல்லாம் பண்ணக்கூடிய முஸ்லீம். ஆனா அவனுக்கு நல்லா தெரியும் சுதர்சன ஹோமத்துக்கு என்ன சமித்து, நவகிரக ஹோமத்துக்கு என்ன சமைத்து, என்னென்ன தானியம், என்ன பிளவுஸ் பிட்டு, என்ன கலர், யாரா கலர் மாத்தி கேட்டா இதுக்கு இந்த கலர் தான், செவ்வாய்க்கு இந்த கலர் தான், எனக்கு தெரியும் நீங்க போங்கன்னு அடிச்சு பேசுவோம். ஆச்சரியமா இருக்கும். நான் அவங்ககிட்ட கேட்பேன், எப்படா வந்த, ஏதோ பொழப்புக்கு ஒரு கடையில போய் வேலை பண்ண, இதுதான் நல்ல பிசினஸ் தெரிஞ்சு அதை நான் ஆரம்பிச்சு விட்டேன்னு. நல்லாவே இருக்கான் வச்சுக்கோங்க, அவன் ஹோமம் பண்றதில்ல, ஆனாலும் அப்படிதான் நம்மளுடைய ஹோமம் எல்லாம் நடந்துருக்கு. அதுக்காக சொல்ல வரேன், பிராமணாலே போய் எடுத்துட்டு வரணும். அப்படி சமித்தெடுக்க போன பிராமணன் தான் அஜாமிலன். அப்ப அவனுக்கு பேர் அஜாமிலன் கிடையாது. அப்ப கள்ள குடிச்சுட்டு ஒரு வேசியும் ஒரு புருஷனும் காம சேஷ்டையில ஈடுபட்டு இருக்க, முதல்ல பார்த்தா தலையில அடிச்சுட்டான் கன்றாவி கன்றாவின்னு. கொஞ்ச தூரம் போய் திரும்பி பார்த்தா முடிஞ்சுடுத்தான்னு முடியல, நம்ம டிவியில பாக்குறோம் எவ்வளவுதான். அவன பிரத்யட்சமா பார்த்தா டிவியில குடும்பமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கும், நல்லா சாப்பிட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட் கிளாஸா. அப்பதான் டோமெக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவான், லெட்டின காமிச்சு அதுலே அப்படின்னு அந்த கிருமி எல்லாம் வரும். அதையும் பார்த்துட்டு சின்சியரா சாப்பிட்டு இருப்போம். என்னத்த சொல்றது, நம்ம ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். வயசு குழந்தைகளை வச்சுட்டு இருப்போம், சானிடரி நாப்கின் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம். இந்த பாம்பளை பத்தி சின்ன பசங்க என்னதுன்னு வேற கேட்க, என்னத்த பதில் சொல்ல முடியும் நீங்க? எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு ஸ்திதியில நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கேன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சபையில இதை சொல்லலாமான்னா இப்ப சொன்னாலாவது புரியும்ன்றதுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் கவனிச்சு பாருங்க. ஹார்லிக்ஸ் சாயங்காலம் கொடுக்கலன்னா குழந்தை செத்தே போயிடுன்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான். சாயங்காலம் கொடுக்கலன்னா அதுக்கு புத்தி வளராது, ஹைட் வளராது. காம்ப்ளான் குடிக்கலன்னா அது இவ்வளவுதான், வாமனன் மாதிரி ரெண்டு அடியில் நின்றுடுன்ற மாதிரி தான் சொல்றோம். இதுல வேற குழந்தை ஏதானா குளுக்கோவிட்டா சாப்பிட்டுனா அது என்ன வேணா தப்பு பண்ணி தப்பிச்சு ஓடி வரும்னு காட்டுறான். எல்லா அக்கிரமங்களையும் ஒன்னா காட்டின் இருக்கா டிவியில. பாலே குடிக்க வேண்டாம், நாலு பிஸ்கெட் சாப்பிட்டா போதுன்றான். எத்தனை பயங்கரமா இருக்கு பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஏதானும் ஒண்ணு நமக்கோ குழந்தைக்கோ ஹிதம் தரா மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க காட்டிட்டு நல்லா பைசா பண்ணிட்டு இருக்கா, சௌக்கியமா நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம். கவலையே படாதபடி எத்தனை விஷயங்கள், இது எல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கு. கணத்துக்கு கணம் கெடுத்துட்டே இருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அட்லீஸ்ட் அது அபிமானம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல அபிமானம். எங்கேயாவது மியூசிக் கேட்டாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு நன்னா தெரியறதோன்னு எத்தனை விஷயங்கள் மனசுல நன்னா பதிஞ்சு போயிடுச்சு. இவன் அது சரியில்லைன்னு, அவன் இதை சரியில்லைன்னு, எவ்வளவு பயங்கரமா இருக்கு இத்தனை விஷயங்கள். குழந்தை தூங்கணும்னா பேம்பர் போட்டாதான் நன்னா தூங்குன்றான், இல்லாட்டி வளராது நைட் எழுந்துருன்றான். நம்ம எல்லாம் நைட் எழுந்ததுதான் வளர்ந்துருக்கும். நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு கோவணத்தை கட்டி தான் குழந்தைகளை வளர்த்தா, ஒன்றும் குறவா ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்கும். இப்போ பேம்பரை போட்டால் டாக்டர் சொல்ற ரேஷஸ் வரும், அதுக்கு இந்த பவுடரை போடுன்றோம். அப்புறம் ஜான்சன் பவுடர் போட்டால் பிரச்சனைன்றோம். நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கிற ஒவ்வொரு நாளும் பயமுறுத்தல் மட்டும் தான் நடந்துருக்கு. நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி ஏமாத்திர உலகம் வள பின்னி வச்சிருக்கா, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவி முழுக்க வள பின்னி நம்மளை சிக்க வச்சுருக்கா, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தூண்டில்ல புழு மாற்றா மாதிரி மாற்றின்னு இருக்கும். ஒண்ணுத்த கூட அவ ப்ராடக்ட வாங்கும்படியாக நம்மளை கொண்டு வந்து நிக்க வச்சுட்டா பாருங்க. இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா ஜீவிக்க முடியாதுன்ற ஸ்திதியில வச்சிருக்கா பாருங்க. ஜாகிரத ஜாகிரத. அஜாமிலன் காட்டுல போய் பார்த்தா நம்ம வீட்டுல உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். அழகா டூயட் பாட்டெல்லாம் குழந்தைகளை வச்சுட்டு சௌக்கியமா மடியில வச்சுட்டு இப்படி நிறைய போயிட்டு இருக்க வச்சுக்கோங்க. துக்கத்தினாலே சொல்றேன், அஜாமிலன் ஒரு சம்பவம் பார்த்ததுக்கே படாத பாடு பெற்றான்னா ஓராயிரம் சம்பவம் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோம். கேட்டா என்டர்டைன்மெண்ட் வேண்டாம் ஆன்மெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். அது சரியா தப்பான்னு அவாவா ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோ. எல்லாத்துக்குமே சைட் எஃபெக்ட்ஸ் உண்டு, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ எந்த விஷயங்கள் கண்ணால பாக்கிறோ அதுக்குரிய எஃபெக்ட் உண்டு, எந்த விஷயங்கள் காதால கேட்கிறோ அதுக்குரிய எஃபெக்ட் உண்டு, எந்த விஷயங்கள் வாயால பேசுறோ அதுக்குரிய எஃபெக்ட் உண்டு, எந்த விஷயங்கள் பண்றோ. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன். ஈக்குவலண்டா ஒரு ரியாக்ஷன் உண்டு. பாகவத கதை கேட்கிறேன், இதற்குரிய பிரயோஜனம் உண்டு. பாகவதம் வாசிக்கிறேன், இதற்குரிய பிரயோஜனம் உண்டு. கோவிலுக்கு வந்து சுவாமியை பார்க்கிறோம், இதற்குரிய பிரயோஜனம் உண்டு. அப்ப அதுக்கேத்த மாதிரி அதுவும் உண்டு. உலகத்துல என்ன பண்றோமோ எல்லாத்துக்குமே ஈக்குவலண்டா ஒரு ரியாக்ஷன் சத்தியமா உண்டு. சோ நீங்க தான் முடிவு பண்ணணும் இந்த விஷயத்தை. அஜாமிலன் அந்த வேஷ்யாஸ்திரியும் அவனுடைய காமசேஷ்டத்தையும் பார்த்தான். அப்படி முதல்ல கன்றாவின் தலையில அடிச்சுட்டான், அப்புறம் என்னதான் பண்றான்னு பார்த்தான். எப்பொழுதும் யாரோ ஒரு தப்பு பண்றா வச்சுக்கோங்களேன், அதை கண் கொண்டு பார்க்காது, திரும்பி போயிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு அப்புறம் மனசுல வச்சுண்டு அதை பத்து பேருக்கிட்ட சொல்லாம இருக்க முடியும். உனக்கு தெரியுமா, உங்ககிட்ட மட்டும் சொல்றேன், யார்கிட்டையும் சொல்லாதேன்னு யாரோ உங்ககிட்ட பேச வரான்னா எனக்கு வேலை இருக்குன்னு ஓடிடுவோம். ஏன்னா சம்பந்தமே இல்லாத யாருடைய தவறை பற்றியோ நம்ம கிட்ட சொல்ல போறோம், இது நம்ம மனசுல உக்காந்துடும். அப்புறம் அவளை பார்க்கும் போதெல்லாம் அது தோணும், வம்பே வேண்டாம், ஜாகிரத ஜாகிரத. ஏன்னா அதை கேட்கிற சமயத்தை உயிர் போயிடுத்து வச்சுக்கோங்க. எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம். ஜென்மா அப்படியே அந்த சமயத்தை உயிர் போயிடுச்சு, நம்ம வம்பு கேட்கும்போது உயிர் போயிடுச்சுன்னா யார பத்தி கேட்கிறோமோ அவகிட்டே போய் மாட்டிப்போம். என்னத்துக்கு அவசியம் நமக்கு? ஏற்கனவே பல கோடி ஜென்மா சுத்தி ஆச்சு, இன்னும் வேற புதுசா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா? 84 லட்சம் ஜென்மா. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப 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 ஜாக்கிரதை. பார்த்தான் மயங்கினான், பிடிச்சு போயிடுச்சு, ஒரு ஈர்ப்பு வந்துடுது. டிசிலாம் அப்படிதானே, சும்மா டைம் பாஸ் ஆகணும்னு பாப்பா, அப்புறம் அப்படியே பார்த்து பார்த்து பழகி போயிடும், பிடிச்சு போயிடும். அப்புறம் அவளை நீயும் பாரு, ரொம்ப நன்னா இருக்கு தெரியுமா அப்படின்னு. இதுல வேற நான் அது ஒன்னே ஒண்ணுதான் பாக்குறேன், என்னமோ திரிய தேசத்துல ஒரே ஒரு பெருமாளை மட்டும் பாக்குற மாதிரி பெருமை வேற. நான் கோவிலுக்கு மட்டும்தான் போறேன்னு சொல்ற மாதிரி அந்த ஒரே ஒரு சீரியல், அதுக்கு வேற வீட்டுல தகராறு. நான் வீட்டுல பாக்குறது ஒரே ஒரு சீரியல் தான், அது கூட இந்த வீட்டுல எனக்கு ஒரு உரிமை இல்லையா, அதுக்கு ஒரு தகராறு. என்னத்த சொல்றது, கஷ்டமா இருக்கு. குழந்தைகளை கூட திருப்தி இல்லாம போல இருக்கு, நாலு திட்டு திட்டி மிரட்டி மிரட்டி நாலு சோகத்தை சொல்ல சொல்லலாம் போல இருக்கு. பெரியவா ஸ்லோகமும் சொல்லிட்டு கோவிலுக்கும் வந்துட்டு இதையும் பண்றது, அங்கதான் பிரச்சனையே. இதெல்லாம் பண்ணலைனாலும் நாலு திட்டு திட்டான், இதையும் பண்ணிட்டு அதையும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கு. நல்ல ஆகாரத்தையும் சாப்பிட்டு கூட மலத்தையும் சாப்பிடுற மாதிரி நான் சொல்றது கொஞ்சம் குரூரமா இருக்கும், உண்மைதான். எதை ஸ்வீகரிக்கிறோம்னு இருக்கு. அஜாமிலன் பார்த்தான் மயங்கி போயிட்டான், வேஷாஸ்திரி பார்த்தான் நன்னா தேஜஸ்வியா இருக்கான். உடனே அழகா அவனையும் போய் மயக்கினா மாட்டி நுட்டான், அவ்வளவுதான். வேடிக்கை பார்க்கப்படாது, இதான் பராக்கு பார்க்கப்படாது. எங்க பராக்கு பார்க்கறேன்னு இல்லையா, பராக்கு பார்த்தா இதான் பிரச்சனை. அது எங்க பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, பராக்கு பார்த்தோம்னா இப்படித்தான் மாட்டிக்கான், மாட்டினுட்டான், வசமா மாட்டினுட்டான். எப்படி மாட்டின்றான்னா, கர்மாவை விட்டான், அப்பா அம்மாவை விட்டான், மனைவியை விட்டான், குழந்தைகளை விட்டான், இவளே கத்தின்னு இருந்துட்டான். வேதமே கத்தின்னு இருந்தவன் இவளே கதி. தொண்டரடி புடியாழ்வார் மாட்டின்றாரோன்னு தேவதேவின்ற ஒரு வேஷ்யாவனிடத்துல, அது போலே ரொம்ப கஷ்டம் மீண்டு வர்றது. அப்படியே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வேதத்தை விட்டான், புருஷசுத்த மந்திரத்தை விட்டான், அக்னிஹோத்திரத்தை விட்டான். நீ பிராமணாலாம் விட்டுட்டோம் இல்லையா, அக்னிஹோத்திரம்ன்ற விஷயமே தெரியாம போயிடுச்சு இல்லையா, அபிவாதியன்ற விஷயமே தெரியாம போயிடுச்சு இல்லையா. எத்தனை விஷயங்கள் தொலைச்சுட்டோம், எவ்வளோ விஷயங்களை தொலைச்சுட்டோம். ஏதோ மிச்சம் மீதி, ஏதோ ஒரு மந்திர புஷ்பம், புருஷ சுத்தம், பாம்பேவுடைய பலம் எல்லாம் வேகமா ஓடிட்டு இருக்கிறதுனால ஒரு ஆசீர்வாதம், இதுக்கு நடுவுல ஏதோ நாராயணியம் பாகவதம் ஒரு வேதம்னு கிளாஸ் போயிட்டு இருக்கு. அது பாம்பேவுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம், மகாலட்சுமியுடைய கிருபை. அப்படியே ஓடி 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 மிஷின் ஆனதுனால ஏதான ஒரு டைவர்ஷன் வேணும்ன்றதுனாலயே டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் பாகவதம், நாராயணியம், சுந்தரகாண்டம், ராமாயணம், இந்த மாதிரி விஷயங்கள், திருப்புகள், வேத கிளாஸ் பாம்பே மாதிரி எங்கேயுமே நடக்கிறதுனால பாம்பே வந்ததுக்கு நன்னா சந்தோஷப்படுங்கோ. பெருமாள் நன்னா ஆசீர்வாதம் பண்ணிருக்கார், மெட்ராஸ இருந்தேன்னா கூட உருட்டிருக்க மாட்டேன், சத்தியம் பண்ணி சொல்றேன். நன்னா யோசனை பண்ணி பாருங்க, பாம்பே வந்துதான் நீங்களா உருட்டிருக்க, உங்க ஊர்ல இருந்தா உருட்டிருப்பேன், 10,000 தலையே உருட்டிருப்பேன். அவாவா ஊரெல்லாம் வம்பு பேசிட்டு, இங்க வம்பு பேச டைமே இல்லை பாருங்க. பாம்பே வந்தா டைம் போகிறதே தெரியாது, ஒண்ணுமே பண்ண மாட்டோம், ஆனாலும் டைம் ஓடிட்டே இருக்கும். பக்கத்துல இருக்க வாழை பார்த்து நம்மளும் ஓடுவோம், எதுக்கு ஓடுறோனே தெரியாது, எல்லாரும் ஓடிட்டு இருக்கா. ஸ்டேஷன்ல போய் இன்னும் அப்படி கத்திரி 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 தான் இருக்கும், யார் எதுக்கு ஓடுறான்னு தெரியாது. இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 10 பேர் தான் நம்மளும் ஓடுவோம், அந்த 10 பேர் பிளாட்ஃபார்ம் தப்பா ஓடுவா, திருப்பி ஏறி ஓடுவா, நம்மளும் பின்னாடியே ஓடுவோம். அஜக் கூட்டம். ஆனா அந்த அஜக் கூட்டத்துக்கு ஒரு அட்வான்டேஜ், யாராவது ஒருத்தர் 10 பேர் நாராயணியம் போறேன் வரியா, சரி நானும் வரேன், ஒரு புக்கை வாங்க நானும் வரேன், அப்படிதானே. அது என்னமோ மகாலட்சுமி தாயாருடைய கிருபை பூரணமா அதுல இருக்கு, சந்தேகமே கிடையாது. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், வாழ்க்கையுடைய யதார்த்தம் புரியணுமா பாம்பே போ அப்படின்னு. பாம்பே போ, வாழ்க்கையில எல்லா அடி மிதி, கால பூட்ஸ் கால் மிதி எல்லாம் இங்கதான் தெரியும். ட்ரெயின் ஏறுறதுக்கே ஒரு தனி சாமர்த்தியம் வேணும், அதுல ஏறி ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும், அதுல நின்றுட்டு தூங்குறதுக்கு இன்னொரு சாமர்த்தியம் வேணும், அதுல பத்திரமா வாட்சு மொபைல் தொலைக்காம போயிட்டு வரதுக்கு அதை விட அதிசாமர்த்தியம் வேணும். சாமர்த்தியசாலிகள் மட்டும்தான் இங்க ஜீவிக்க முடியும். இதுக்கு நடுவில் பகவத் விஷயம் கிடைக்கிறது இல்லையா, கோட்டி ஜன்ம சுகுத்தம். ஜன்மா போயிட்டு சாமி எனக்கு எல்லாத்தையும் அழந்தான், அத்தனையும் தொலைச்சுட்டான், ஒண்ணுமே இல்லை பாக்கி. கல்லு குடிச்சாச்சு, மாமிசம் தின்னாச்சு, பொய் சொல்லியாச்சு, கொலை பண்ணியாச்சு, இதே ஒரு சாதாரண ஒருத்தன் ஜாதியில இருக்கிறவன் பண்ணா பாபம் இல்லை, பிராமணன் பண்ணா மகா பாபம் தான், சந்தேகமே கிடையாது. அப்படி ஒரு பாபத்துல மாட்டின்னு ஆயுசு போயிடுது, 88 வயசு. திரும்பி பார்க்கறதுக்குள்ள போயிடும் சன்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படின்றதுக்குள்ள போயிடும் சன்மா. நமக்கே தெரியாதோ இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு நான் என்னோட பழைய ஃப்ரெண்டை பார்த்தேன், வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ வந்தான். அப்ப சொன்னா, டே நம்மெல்லாம் 10th முடிச்சு 25 வருஷம் ஆயிடுது பகீர்னு. நான் சொன்னேன், அடே 25 வருஷமா ஆயிடுச்சு நம்ம எல்லாம் 10th முடிச்சு அப்படின்னா, நம்ம எல்லாம் கிழவன் ஆயாச்சு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அவன் ஒரு இளவயசுன்னு நினைச்சுட்டான், 25 வருஷம் பகீர்னு அவனுக்கு. ஏண்டா அதெல்லாம் சொல்றேன்னா, இல்லடா வயசாயிட்டு இருக்கு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. சத்தியம் அதுதான், தெரிய மாட்டேங்கிறது. இப்பதான் படிச்சா மாதிரி இருக்கு, என்னமோ நமக்கு என்னமோ இளமை இருக்கிறதாவே ஒரு நினப்பு. இதுதான் பெரிய மாயை. அதான் நிறைய செஞ்சு தையெல்லாம் அடிச்சுக்கிறான், இளமையா இருக்கு தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது, இளமையா தான் இருக்கு அப்படின்னு அடிச்சுக்கிறோம் இல்லையா. தசரத சக்கரவர்த்திக்கே நரமுடிய பார்த்துதான் வயசா எடுத்து ஞாபகம் வந்துதான். நர வந்து எடுத்துனா கொஞ்சமாவது ஒரு தைரியம் ஒரு பயம் வரணும், வயசாயிடுது அப்படின்னு. அசாமி எனக்கு 88 வயசு, பானையிலேருந்து ஜலம் எடுத்து குடிக்கிற மாதிரி ஆயுசு போகிறதுன்றா. பானையில ஜலம் ரொப்பி வச்சிருக்கோம், போக வர குடிச்சுட்டு இருக்கோம், கடைசியில திடீர்னு டம்ளர் விடும்போது கீழே தர தட்டும், அந்த பானையுடைய அடிவாரம் தட்டும், ஓ தண்ணி காலி ஆயிடுதே, அதே தான் ஆயுசு. பெரியவாச்சான் பிள்ளை சொல்ற, அள்ளி அள்ளி குடிச்சுட்டு இருக்கோம், ஆ காத்தால வந்தது, ஆ சாயங்காலம் வந்தது, ஒவ்வொரு நாளும் காத்தால வந்தவன் அப்பா வாடா பொழுது வந்துடுத்து அப்படின்னு சந்தோஷப்படுறோம். திரும்பி சாயங்காலம் வந்தவன் அப்பா வாடா ராத்திரி வந்துடுத்து, உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்து. ரொம்ப அழகா ஆழ்வார்கள்லாம் சொல்றான், பகலெல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறானாம், ராத்திரி சௌக்கியமா தூங்கணும், சரி படுத்தா தூங்கலாம்னா அப்பதான் காம இச்சை வருதான். உடம்பு களைச்சு போயாச்சு அப்ப கூட அந்த காம இச்சை விடுறதில்லை. அப்பதான் நாளைக்கு என்ன டிஃபன் ஒரு கவலை வேற வருதும், அப்பதான் படுத்திருக்கோம், அடுத்த நாள் அடுத்த நாள் காத்தால டிஃபனை பத்தி கவலை, டிஃபன் பண்ணி சாப்பிட்டு கையெல்லாம் படுத்துக்குள்ள மத்தியான லஞ்ச பத்தி கவலை, மத்தியான லஞ்ச் முடியறதுக்குள்ள ராத்திரி டின்னரை பத்தி கவலை. நான் சொல்லுவேன் ராத்திரி டின்னர் தான் பரமசுகம் அப்படின்னு. ஏன்னு கேட்டா அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரத்துக்கு வயிறு வாங்கி சும்மா இருக்கும் பாருங்கோ. டீய கொண்டா காஃபிய கொண்டா டிஃபனை கொண்டா ஒண்ணு கேட்காது பாருங்க. உலகத்தை பரமசுகம் எதுனா டின்னர் சாப்பிடுறதுதான், பாம்பேக்கு டின்னர் தான் வசதி, நன்னா சாப்பிடலாம் அப்படின்னு. உண்டுரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்து, இந்த சரீரத்துக்காக ஓடி 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 இழைச்சு கடைசியில தொப்புன்னு விழுற சமயத்துலதான் ஓடி விழப்போறோன்னே தெரியல. அதனாலதான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்றார் ஆழ்வார். வேண்டிருக்கேப்பா, வேதநூல் திராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கிப் போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. 50 வயசு தூங்கதான் போறோம், 100 வயசு இருந்தோம்னா சதமானம் பவதி, ஆசீர்வாதம் நன்னாத்தான் இருக்கு. 100 வயசு வாழ்ந்தா கூட கேரண்டியா 50 வருஷம் கன்ஃபார்மா தூங்க போறோம். காத்தால 7 மணிக்கு பாகவதம் சீக்கிரம் படுத்துக்கணும். 7 மணிக்கு பாகவதம் என்னடா, முதல் காரியம் முதல் பிள்ளையார் சூரியன்னா ராத்திரி சீக்கிரம் படுத்துக்கணும். இதா மத்தியானம் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். இப்படிதானே ஓடுறது நம்ம வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. தூக்கம் 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 தூக்கம். வீட்டில் யாரும் இல்லையா தூங்கலாம், ட்ரெயினில் போனா உக்காந்துட்டு தூங்கலாம், நின்றுட்டு தூங்கலாம், ஜன்னலோர சீக்கிரத்தை எதிர்காலத்தில் நன்னா தூங்கலாம். அதுல பாம்பேலேருந்து டோம்பிவிலி வரவாள், டோம்பிவிலி ட்ரெயின் ரொம்ப சௌகரியம், தூங்கினாலும் யாரும் எழுப்பி விட்டுடுவா, ஸ்டேஷன் முடிச்சு முடிச்சு பார்க்க வேண்டாம், அதுக்காக குரூப் எல்லாம் வேற சேர்த்துப்பா ட்ரெயின்ல, நம்ம தூங்கினாலும் எழுப்பி விடுறது ஒரு ஆள் வேணும் போனோம், ஒரு ஒத்தாசைக்கு ஒரு அடிமை சிக்கி வேணும் ஒண்ணும் நமக்கு வேணும் எழுப்பி விடுறதுக்கு. தூக்கத்தை பிடிச்சிட்டு தானே ஓடிண்டு கிடக்கிறோம், எத்தனை பாடுபடுறோம். வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தான் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும். பேதை பாலகனா அப்படியே ஓடுறது, அவாவா கொஞ்சரா அவாவா திட்டுறா, அம்மா ஒண்ணுத்துக்கு திட்டுறா, அப்பா ஒண்ணுத்துக்கு திட்டுறா, தாத்தா ஒண்ணுத்துக்கு திட்டுறா, எதுக்கு திட்டுறானும் புரியறதில்லை. தாத்தா டிவி பார்க்கும்போது விளையாடணும், அப்ப அங்க போய் விளையாடுறா படா அப்படின்றா. அம்மா சமையல் அங்க போய் விளையாடு படா அப்படின்றா. இந்த குழந்தைக்கு விளையாடுறது தப்பா இங்க விளையாடுறது தப்பான்னு புரிய மாட்டேங்குது. தாத்தா டிவி பார்க்கும்போது விளையாடப்படாது தெரிஞ்சுக்கணும், அம்மா சமைக்கும்போது விளையாடப்படாது தெரிஞ்சுக்கணும், பேதை பாலகனதாகும், அப்புறம் ஸ்கூல் போனால் சாயங்காலம் ஹோம்ஒர்க் பிடிச்சிடும் அப்படின்வா, அதுக்குள்ள சாயங்காலமே போயிடும். ஆக மொத்தத்தில் ஜென்மா பயின் இருக்கு, பேதை பாலகனதாகும், அதுக்குள்ள வளர்ந்துடும். டென்த் வந்தாச்சு ஜாகிரத, முதல் கண்டம் டென்த்து, அடுத்த கண்டம் பன்னெண்டாவது, அடுத்த கண்டம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கு அடுத்த கண்டம் கேம்பஸில் செலக்ட் ஆகணும், அதுக்கு அடுத்த கண்டம் நல்ல வேலைக்கு போகணும், அடுத்த கண்டம் பாஸ்போர்ட் வாங்கிடணும், அதுக்கு அடுத்த கண்டம் ஏதானும் டோஃபில் ஜிமேட் ஏதானும் படிக்கணும், ஃபாரின் போகணும், அதுக்கு அடுத்த கண்டம் கிரீன் கார்டு வாங்கணும், அதுக்கு அடுத்த கண்டம் கல்யாணம், அப்புறம் எல்லாமே கண்டம் தான். லைனா கண்டம் கண்டம் கண்டம், சாவதான் சாவதான் சாவதான். பாத்தியார் சொல்லுவார், நல்ல நேரம் முடிய போறது, பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ, அப்ப கூட புரியல, நல்ல நேரம் முடிய போறதுன்னு புரியறது இல்ல, அப்ப புரிஞ்சிருந்தா தப்பிச்சிருப்போம். மாப்பிள்ளைக்கும் சொல்றாரு, பொண்ணுக்கும் சொல்ற, நல்ல நேரம் முடிய போறது, பொண்ணை கூட்டிட்டு வாங்க, இதோட முடிஞ்சிட்டு நல்ல நேரம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நல்ல நேரமே கிடையாது. பாத்தியார் சொல்றது முகூர்த்த நேரம் முடியறதுன்னு, ஆனா இப்படி அர்த்தம் பண்ணின்றது சமர்த்த ராமதாசர், சாவதான் சாவதான், நல்ல நேரம் முடிய போறது. ஐயோ, என் வாழ்க்கையில கல்யாணம் பண்ண நல்ல நேரம் முடிய போறது, கல்யாணத்தை விட்டே ஓடிட்டார். மற்றவெல்லாம் அப்பதான் மாலையை சரி பண்ணிட்டு உட்காந்துக்கணும், அப்பாடா அப்படின்னு நல்ல நேரம் முடிய போறது. அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வருஷம் என்னாச்சு, ஏதான விசேஷம் உண்டா, பாக்குறவெல்லாம் ஒரே கேள்விதான், ஏதான விசேஷம் உண்டா, அதனால ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ரெண்டு விசேஷம் இல்லையா, அப்புறம் அவையேதான் ஏதான விசேஷம் உண்டா, கம்பல்ஷன் நிர்பந்தம் பெற்றே ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கேட்கவே வேண்டாம், அதுங்களோட ஓடி ஆடி டைப்பரை வாங்கி அதுக்கு ஓடி ஆடி எல்லாம் உண்டு, அதுக்கப்புறம் 2.5 வயசாகனா அது ஸ்கூல்ல கொண்டு தள்ளியே ஆகணும். அப்பா மூச்சு வாங்குற சொல்லி, பாகவதம் சொல்லி கூட மூச்சு வாங்காது, சம்சாரிகள் படுற பாத்த சொன்னா மூச்சுத்தான் வாங்க, இப்படி ஓடி அதுக்கப்புறம் அது இப்படிதானே போயிட்டு இருக்கும். பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி, அதுக்குள்ள வயசாயிடுறது, குழந்தைகள் பெரியவாள் ஆயிடுறா, உனக்கு ஒன்றும் தெரியறதுல சும்மா இருக்கு, அறிவே கிடையாதப்பா உனக்குன்னு அதையும் சிரிச்சுட்டே கேட்டுக்கணும். அப்புறம் அது என்ன பண்ணாலும் சும்மா இருக்கணும், அதை எதிர்த்து ஒன்றும் சொல்லிடப்படாது, அதுக்கு சமாதானமா சொல்லணும், அது கேட்டுக்கணும்னாலும் கண்டுக்கப்படாது, அவ்வளவுதான். இதுதான் வாழ்க்கை. அதுக்குள்ள வியாதி வந்துடும், டாக்டரை பார்க்கணும், வாராவாரம் டாக்டரை பார்க்கணும், வாராவாரம் மருந்து சாப்பிடணும். பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் நகருளானே, அதுக்குள்ள பேரன் பேத்தி கல்யாணம் ஆயிடும், அவளுக்குள்ள ஏதாவது சண்டை வந்துடும், என் தலையெழுத்து இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, அது வேற ஒரு குழம்பு, யார் பார்க்க சொன்ன, அப்பயே நன்னா இருக்கும் போதே கிளம்பிடும், சௌக்கியமா இருக்கல, திருப்தியா இருக்கல, பகவானே ஐஷண்ட் பேர்டுன்னு கேட்டுடுங்க, தப்பே கிடையாது, இல்லாட்டி அப்புறம் துக்கப்பட்டு கிடக்கணும். அதுக்கப்புறம் அவன் நன்னா இருக்கிறத பார்க்கணும், அதுக்கப்புறம் அவ பெத்த குழந்தைக்கு ஏதான ஒரு குற்றம் குறையிறது, அதுக்கு ஒரு துக்கம், அதுக்கு ஒரு பிரார்த்தனை, பகவான் ஏன் தான் சோதிக்கிறான்னு தெரியல, அந்த குழந்தைகள் அந்த பாடுபாடு. அடுத்து நம்ம கவலை போதாதுன்னு, பெத்த பிள்ளையோட கவலை போதாதுன்னு, அது பெத்ததோட கவலை போதாது, அது பெத்துக்கிறதோட கவலை வரைக்கும், கிருஷ்ணா இவ்வளோ கவலைப்படணுமா. பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன், அதனால போயிடணுமா, இந்த ஜென்மா வேண்டாம், ஓடணும். அசாமினனுக்கு தோணல, 88 வயசு ஆயிடுச்சு, படுத்த படுக்கி ஆயிட்டான், அடுத்தவாளுடைய தயவை நம்பி ஜீவிக்கும்படியான ஒரு ஸ்திதி வாழ்க்கை. அப்படிதான் சைக்கிள் இல்லையா, ஆரம்பிக்கிறது அடுத்தவாள் தயவை நம்பி ஆரம்பிக்கிறோம், முடியும் பொழுதும் அடுத்தவாளோட தயவோடத்தான் முடியறது. சரீரத்தை கொண்டு போடுறதுக்கு ஒரு 4 கால் வேண்டியிருக்கு, 4 பேர் வேண்டியிருக்கு, எரிக்கிறதுக்கும் ஒரு கட்டை வேண்டியிருக்கு, அதுக்கும் ஒரு வெட்டியானோட தயவு வேண்டியிருக்கு, கர்மா பண்றதுக்கு ஒரு வாத்தியாரோட தயவு வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் சாரதம் பண்றதுக்கு நம்ம பெத்தவர்களோட தயவு வேண்டியிருக்கு, அது அதை விட கஷ்டம். வாத்தியார் கிடைச்சி இதெல்லாம் கிடைச்சாலும் பண்றதுக்கு இவாளுக்கு ஒரு புத்தி வேணுமே, அப்பா அம்மாவுக்கு பண்ணணும், தாத்தா பாட்டிக்கு பண்ணணும்ன்ற ஒரு ருச்சி வேண்டியிருக்கே, அதுக்குதான் டைம் இல்லைன்ற, சாரதம் பண்ண டைம் இல்லை. 365 நாள்ல இவாளுக்கு சார்ந்த தண்ணிக்குதான் முக்கியமான கர்மா வரும், அன்னைக்குதான் அவளுக்கு எல்லா வேலையும் தலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கும். மற்ற 364 நாளும் இவ அவ்வளவு ஃப்ரீயா இருக்கா பாவம், என்ன பண்றது, அவ்வளவு ஃப்ரீயா இருக்கா. சார்தம் ஸ்திதினா அன்னைக்குத்தான் எல்லாம் வந்து விடும், கிரண்யமா கொடுத்துடலாம், ஒன்னும் வாத்தியாரெல்லாம் சரியில்லை, நான் அநாத இல்லத்துக்கு 500 ரூபாய் 5000 ரூபாய் டொனேஷன் கொடுத்து விட்டேன், அந்த குழந்தைகள் சாப்பிட்டோம், ஒத்த பிராமணன் சாப்பிட்றது இவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு? ஒரு பிராமணன் சாப்பிட்டு ஒரு 250 ரூபாய் வாங்கிட்டு போனா 250 ரூபாய் ஜாஸ்தி ஆக்கிட்டா, பீஸா 500 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிடுவான், அது விலையே தெரியாது, அது என்ன வஸ்துன்னு புரியும், ஆனா எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் வச்சுக்கோங்க, அதெல்லாம் விலையா தெரியாது. ஒரு பிராமணனுக்கு 250 ரூபாய் 300 கொஞ்சம் குறைச்சிக்கப்படாதா? பேரம் எங்க போயிட்டு இருக்கோம் தான் தெரியல, அவ்வளவு ஒரு ஸ்திதி. அந்த மாதிரி எதுக்கடா அவ்வளவு சொல்றேன்னா, நம்முடைய ஸ்திதியும் இதுதான், அஜாமில ஸ்திதி தான், படுத்த படுக்கையாட. இது என்னப்பர் மூத்தவார் என்று இளையவர் ஏசாமுன் திருமங்கையாழ்வார் சொல்ற, வயசான காலத்துல சும்மா கடக்க வேண்டியதுதானே, கோவில் போறேன்னா அதெல்லாம் ஒண்ணு போறா, எல்லாம் மனசுல பக்தி இருந்தா போதும், நீ பாடு எங்கேயோ விழுந்து விழுந்து வச்சேன்னா, இப்படிதான் சொல்லுவோம், நீ பாடு எங்கேயோ விழுந்து விழுந்து வச்சேன்னா நான் எங்க தேடிட்டு வர்றது? அப்பா விழாம போப்பா, ஜாக்கிரதையா போப்பா, ஒரு ஆட்டோ பிடிச்சு தரேன்ப்பா, உனக்கு டெய்லி பர்மனண்டா ஒரு ஆட்டோ பிடிச்சு தரேன்னு சொல்றதுக்கு வாய் வரல, எங்கேயா விழுந்து விழுந்து வச்சேன்னா கை கால் உடஞ்சுடுத்துனா நமக்கு பதறும், ஏற்கனவே வயசாக வயசாக ஒரு பதற்றம் வந்துடும், உடம்புல ஒரு தள்ளாம வந்துடும், உடம்பு மனசுலயும் ஒரு தள்ளாம வரும், அப்பதான் இப்படி நல்ல வார்த்தைகள்லாம் வரும். ஏன்னா நம்ம சின்ன குழந்தைகள் இதானே சொல்லுவோம், விழுந்து விழுந்து வைக்க போற விளையாடுற சும்மா உக்காரன்றோம், அது திருப்பி இப்படி அடிக்கிறது, என்ன கொடுத்தோமோ திரும்ப வேற விதமா கிடைக்கிறது. பிள்ளை எங்கேயும் போக வேண்டாம், வீட்டுல இருந்தா போதும், அந்த ரூம்லயே இரு, உனக்கு டிவி வச்சு தரேன், ஃபேன் வச்சு தரேன், இதுவா சுகம்? 4 வார்த்தை பேசுறதுக்கு ஒரு மனுஷா, சாப்பியான்னு கேட்கற ஒரு வார்த்தை, உடம்பு பரவாயில்லையான்னு கேட்கறதுக்கு ஒரு ஜீவன், அதாவது அந்த சரீரம் இல்லை அது ஒரு ஜீவன், அப்பா அம்மா நமக்கு நிழல் கொடுத்த ஒரு விஷயம், நம்மள வளர்த்ததுன்னு ஒரு தோணல் வரமாட்டேங்கிறதே பாரமா போயிடுறது. ஒன்னும் பாரம் சரீரத்தினால பிரயோஜனம் இல்லைன்னா அப்பா அம்மா வரைக்கும் பாரமா தானே ஆயிடுறா, அதுலயும் படுத்த படிக்க ஆயிடும் அப்படின்னா பெரிய பாரம். நடமாடின்னு இருக்கோம் அப்படின்னா, குழந்தைய பார்த்துட்டு இருக்கோம், சமையல் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுப்பா, நம்மாலே பிரயோஜனம் இல்லை அப்படின்னா சீக்கிரம் பகவான் ஐஷண்டு போனா தேவலையேன்னு நம்ம காது படவே பேசுவா. நம்ம எத்தனை பேருக்கு நம்ம பேசியிருக்கோம், நம்ம பேசுறோம் இல்லையா? அவளுக்கு ஒன்றும் புரியலன்னு நினைக்கிறோம், எல்லாம் காதுல விழும், திரும்ப பேச முடியாது, பேசி என்ன போறது? கண்கள்லேருந்து கண்ணீர் தான் வழியும். டாக்டர் கிட்ட சொல்லுவோம், எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கார், கண்ணிலேருந்து தீல சொல்லிடுறது, எதையானு சொல்லிட்டு இருக்கார், கை ஆட்டிகிட்டே இருக்கார், எதையோ உளர்றார், அப்ப எது சொன்னாலும் உளறல் தான், அது வரைக்கும் என்ன பேசினாலும் உளறல் தான். ஏன்னா அவசியம் இல்லைன்னு வந்துடுச்சுன்னா அப்படித்தான், இது லோகஸ்வபாவம். பல வீடுகளில் நடக்கிற உண்மையை நான் சொல்லிட்டு இருக்கேன், அவாவா கிரகத்துல, அவாவா வம்சத்துல, அவாவா குடும்பத்துல நிச்சயமா ஒரு சம்பவமாவது இந்த மாதிரி நடக்காம இருந்திருக்காது, சத்தியம் பண்ணி சொல்றேன். பாகவதம் எத்தனை வயசானவா படுற பாட கண் கொண்டு பார்த்தவன் நான், பார்க்காதவன்லாம் கிடையாது, சும்மா சொல்றேன்னு நினைச்சுட வேண்டாம். எந்தெந்த வீடுகள்ல எவ்வளவு பயங்கரம் நடக்கிறதுன்னு தெரியும், அம்மா அப்பா பாரம்னு முதியோர் இல்லத்துல கொண்டு வந்து விடுறவாள்லாம் நிறைய பார்த்தாச்சு, நொந்து போய் தான் உக்காந்துருக்கும், என்னடா இது? அஜாமிலன் படுத்த படுக்கி ஆயிட்டான், நாராயணான பிள்ளைய கூப்பிடறான், அப்ப கூட பாசம் விட்டு தொலைய மாட்டேங்க அப்படின்னு தொலைய வேண்டாமா, அப்பதான் நன்னா பிடிச்சுக்கிறது, ஹரிக்கிட்ட அந்த பாசம் வரமாட்டேங்கிறது, இவ்வளவும் தாண்டி என் கூட இருக்கியடா ஹரி, இவ்வளவு பேர் இவ்வளவு அவமதிச்ச பிறகு கூட எனக்கு ஏதோ வாழ்க்கை நடந்துட்டு இருக்கியடா ஹரின்னு ஹரியினிடத்திலே அந்த பந்தம் வந்துடுத்தனா வசக்தி, திரும்பி திரும்பி பாழா போன மனுஷாளிடத்திலேயே பாசம் கடந்து அடிச்சுக்கிறது, அடிச்சுக்கிறது மனசு, என்னமோ இதை வேற அவா என்ன கூப்பிடலே, அவா என்ன கண்டுக்கலே, எனக்கு ஒரு மரியாதை இல்லை தெரியறதோன்னு, மரியாதை இல்லைன்னு தெரியறதோன்னு, அப்ப இவா இவ்வளவுதான் வைராக்கியம் வந்து மரியாதை கொடுக்கிற ஹரியனுடைய வைகுந்தத்துக்கல்லவா போகணும், இவாளுக்குதான் நம்மளை வச்சுக்க பிடிக்கலேன்னு செய்கையில வார்த்தையில காண்பிச்சுட்டாளோன்னு, கன்ஃபார்மா காண்பிச்சுட்டா, நம்ம புத்தியில உரைக்கிற மாதிரி, மரமண்டையில உரைக்கிற மாதிரி காட்டின பிறகு கூட வைராக்கியம் வரலன்னா, அந்த நிலைமை வரத்துக்கு முன்னாடி இப்பயே முழிச்சுக்கோங்க, இந்த நிலைமை வரணும்னு சொல்றேன்னு நினைச்சுடாதீங்கோ, அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வரத்துக்கு முன்னாடியே ஹரிஸ்மரன் அதான் முக்கியம். அதான் எனக்கு தெரியல பாவம், 88 வயசு ஆயிடுச்சு, யமதூதர்கள் வந்துட்டான், பதறான், வாயொரு பக்கம் வாங்கி வலித்த மேற்களை கொண்டு இருமி, வாயொரு பக்கம் இழுத்துக்கிறது, மேற்களை கொண்டு இருமி, கண்கள்ல இருந்து பீல சொரிய, சாகாரம் பாதி உள்ள போனா மீதி வெள்ள வர, வயசான காலத்தில் படுத்த படுக்கையா இருக்கிற வாளுடைய கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டப்படுறான். யமதூதர்கள் வந்துட்டா, பயந்து நடுங்கி வாயெல்லாம் குழற, எல்லா தெம்பையும் சேகரிச்சு, உடம்புல எல்லா தெம்பும் போயாச்சு, அடுத்தவா வாயில ஊதினாதான் ஆகாரம், அடுத்தவா உடம்ப தொடச்சு விட்டாதான் குளியல், அடுத்தவா மலமூத்திரத்தை எடுத்து போட்டாதான் உடம்பு சுத்தமா இருக்கும், அடுத்தவா வேஷ்டி கட்டினாதான் நிற்கும், டாக்டர் வந்து மாத்திரை கொடுத்தாலும் அடுத்தவா வாயில போட்டாதான் விழுங்குற சக்தி மட்டும்தான் இருக்கு, தன் காரியத்தை தானே பார்த்துக்கிறதுக்கான ஒரு சக்தி கிடையாது. இந்த கடைசியில் அந்த ஆத்மாவுடைய சக்தி, சரீரத்தினுடைய எல்லா சக்தியும் போயிடுச்சு, சரீரத்துக்கு ஒரு சக்தி உண்டு இல்லையா, எல்லா சக்தியும் இழந்தாச்சு. ஆத்ம பலம்னு சொல்ல ஆன்ம பலம் இல்லையா, அந்த ஆன்ம பலத்தை கொண்டு வாய் குழற நாராயணா அப்படின்னா, அப்ப நாராயணன் தெளிவாலாம் வராது, நாராயணா அவ்வளவுதான். இந்த வயசானவ பேசும்போது நாக்கு குழறும் தெரியுமா, குழறல்ல ஒரு நாராயணா, இதுதான் இந்த கத்தல், இருக்கிற பலத்தை கொண்டு ஒரு நாராயணா கத்த வைகுந்த லோகத்துல போய் எதிரொலிச்ச. அப்ப ஹரி எவ்வளவு காது கொடுத்து கேட்கறான் பாருங்க, நம்ம சொல்றது, நம்ம சொல்றத காது கொடுத்து எப்பொழுதுமே ஸ்ரத்தையோட கேட்கறது பகவான் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. பல சந்தர்ப்பங்கள்ல குழந்தைகளை மகிழ ஏதாவது பேசிட்டே இருக்கும், இந்த ஸ்கூல் குழந்தைகள்லாம் தலையாடுவோம், நம்ம கவனம் முழுக்க வேற ஏதோ வேலையில இருக்கும், கடைசியில சில விஷயத்துல மட்டும் கவனிச்சு இனிமேல் ஜாகிரதையாருன்னு சமத்தாருன்னு நல்லா ஆவாளுக்கு தெரியும். பல பேர்த்த சம்பாஷணை பண்ணும், நமக்கு தெரியும் அவ பேச ஆரம்பிச்சா ஒரு மணி நேரம் விடமாட்டான்னு, ஆமா 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 அப்படி டைம் எல்லாம் பார்த்துமா, அப்ப சத்தங்க நாங்க சொன்னாலே டைம் பார்த்துக்கலாம், அப்ப டைம் ஆயிடுச்சேன்னு அப்புறம் வேற என்ன சொல்ல முடியும். அந்த மாதிரி யாருமே காது கொடுத்து கேட்கறது ஹரிய தவிர, நம்முடைய வார்த்தைக்கு மரியாதை லோகத்துல யாரும் தர்றது கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் மறந்துடாதீங்க. ஹரிதான் பீஷ்மருக்கு காது கொடுத்து கேட்டது ஹரி மட்டும்தான், இப்ப அதான் நாராயணா அப்படின்னு கத்தும் பொழுது காதுல விழுந்தது நாராயணனுக்குத்தான், கோங்கோ போய் அவன் காப்பாத்துங்கோன்னுட்டாராம், ஜெய விஜயா பிரபோ, ஒன்னும் பேசாத நாராயணன் என் பேரு, அவன் என்னத்தான் சொன்ன நீ போனுட்ட, ஜெய விஜயா ஆர்கியூ கூட பண்ண முடியல, பகவான் கேட்டா நாராயணா என் பேரு தானே, ஆமா போ, அவன் என்னதான் கூப்பிட்டான், அவன் யார வேணா நினைச்சுட்டு கூப்பிட்டோம், ஆனா நாராயண நாமம் என்னுடையது, என் பெயர் என்ன ஞாபகம், பகவானுக்கு அவன் பேர் மறக்கிறதே கிடையாது. உடனே விஷ்ணு தூதர்கள் வந்துட்டா, அழகா யமதூதர்களை தடுத்து நிறுத்துறா, இவனை நீங்க யமபாசம் போட்டு இழுக்கிறா, சரீரத்தை விட்டு இந்த ஜீவன் அப்படி இழுக்கிறா, அப்படி இழுக்கிற சமயத்துல கத்திட்டான் யமதூதர்களை தடுத்து நிறுத்திட்டா விஷ்ணு தூதர்கள், இவன் பண்ண பாபம் என்ன, இவன் பண்ண பாபத்துக்கு சாட்சியாக எல்லாம் கேட்டான், இவன் பண்ண பாபம் எல்லாம் லிஸ்ட் போட்டு சொன்னான், கொலை பண்ணது, கொள்ளை அடிச்சது, மாமிசம் சாத்தது, கல்லு குடிச்சது, மனைவியை விட்டது, குழந்தைகளை விட்டது, அப்பா அம்மாவை விட்டது, எல்லா லிஸ்டும் பாவத்தை லிஸ்ட் போட்டு சொல்லி, இதுக்கு இத்தனை தூரம் நரகலோக வேதனை இருக்கு, எல்லாருக்கும் நாங்க ரெண்டு பேர் தான் வருவோம், இவனுக்கு ஸ்பெஷலா மூணு பேர் வந்திருக்கோம், அஜாமீனுக்கா மூணு பேர் அனுப்பிட்டார் யமதர்மராசா, அவருக்கே பயமா, ரெண்டு பேர் அனுப்பினா பத்துமோ பத்தாதோ அப்படின்னு மூணு பேர் அனுப்பி தீவிரவாதிகளை எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் போர்ஸ் கொடுக்கறோம், அந்த மாதிரி இழுக்க வந்தோம் இருக்கா. அப்ப என் விஷ்ணு தூதர்கள் சொன்னா, இவன் பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டானே, என்ன பரிகாரம், நான் நாராயணான்னு வாய் குழற கத்தினானே, வாய் குழற தெளிவில்லாம நாராயணா அப்படின்னா இல்லையா, அந்த சப்தம் அவனை காப்பாற்றிடுத்து. அவ கேட்டா, ஐயோ அவன் பிள்ளைய நினைச்சுட்டு சொன்னான், எதை நினைச்சுட்டு சொன்னாலும் நாமம் என்னமோ நாராயணனுடையது, சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா சோபம் ஹேளனமேவ வா வைகுண்டன் நாம கிரகணம் அசேஷாகரம் விது, சந்தேகமாகவோ பரிகாசமாகவோ பாட்டுக்காகவோ ஹேளனமாகவோ யாருக்கோ பகவானோட பேருக்கும் அவளை கூப்பிடுறோம் வச்சுக்கோங்களேன், அந்த நாமம் கூட பகவன் நாம சங்கீர்த்தனம் தான், அதனாலதான் குழந்தைகளுக்கு எல்லாம் பகவன் நாமத்தை பேரா வைக்கிறது. அதை கூப்பிடுற வாய் நிறைய கூப்பிடுற நாராயணா கோவிந்தா கோபாலா மாதவா கேசவா அப்படின்னா அது பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணதுக்கு சமானம். குழந்தைக்கு பேர் நாராயணா நாராயணா நாராயண நாராயணன் கூப்பிட்டுன்னா பகவான் அதை ஜபமா ஏத்துக்கிறான், இவ்வளவு நாராயணா இன்னைக்கு ஜபிச்சிருக்கான் அப்படின்னு. அந்த மாதிரி நாராயண நாமம் ஜபிச்சுட்டான் பாபம் எல்லாம் போயிடுச்சு. அதவா வா ரொம்ப அழகா சொல்றா விஷ்ணு தூதர்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி சொன்னாலும் நாமம் நல்லதுதான் பண்ணும், தெரிஞ்சு தொட்டாலும் தீச்சுடும் தெரியாம தொட்டாலும் தீ சுடும். இவன் புத்திசாலி அதெல்லாம் தெரியாது, யாரா இருந்தாலும் சுடுமோன்னு. அந்த மாதிரி பகவன் நாமத்தை எப்படி சொன்னாலும் நன்மையே பயக்கும், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம் பாவாழ்ந்தாள். திருப்பாவை முழுக்க நாம சங்கீர்த்தம் மகாத்மியம்தான், திருமாலை பிரபந்தம் முழுக்க நாம சங்கீர்த்தம் மகாத்மியம்தான், பாகவதம் கடைசி ஸ்லோகமே நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரநாசனம். சீதாதேவியை காப்பாற்றினது ராமநாம ஜபம்தான், ஆஞ்சநேயருக்கு பலம் கொடுத்தது ஸ்ரீராம நாமம்தான், நாம சங்கீர்த்தனம்தான். இதை தவிர வேற எதுவும் கிடையாது. அதனால வாழலாம் சொல்லிட்டா, மருந்து தெரிஞ்சு சாப்பிட்டாலும் தெரியாம சாப்பிட்டாலும் அது நன்மை செய்யறா போலே நாம ஜபம் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாம சொன்னாலும் நன்மையே தரும், ஆட்சமே கிடையாது அப்படின்னுட்டான். அவ்வளவு ஆச்சரியமா நாம சங்கீர்த்த மகிமையை உபதேசம் பண்ணார்கள், உபன்யாசம் பண்ணா விஷ்ணு தூதர்கள். யமதூதர்கள் எல்லாத்தையும் கேட்டார்கள், கிளம்பி போயிட்டான், என்ன பண்றதுன்னு தெரியல, யமதர்மராஜாவை கேட்போம்னு போயிட்டான். அவ அந்தண்ட போனா நேர போய் யமதர்மராஜாவிடத்துல கைகூப்பிண்டு கேட்டா, இந்த மாதிரி நாங்க எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பெக்யூலியரா ஒரு கேஸ் வந்ததில்லை, நாங்க யம பாசத்தை போட்டோம், அப்ப சங்கு சக்கர கதாபத்மபாணியா ரெண்டு பேர் வந்தா, ஆச்சரியமா நீலமேக திருமேனியா இருந்தா, செந்தாமரை கண்கள் செந்தாமரை கைகள் செந்தாமரை பாதங்கள், பகவான போலவே ரூபம் உண்டு ஜெய விஜயாளுக்கு, அப்படியே இருந்தா. அவ வந்து என்னென்னமோ சொல்றா, நாம ஜபம் பண்ணிட்டா பாபம் போயிடுத்து அழிச்சுட்டு போகப்படாதுன்னு சொல்றா, எனக்கு இந்த மாதிரி இனிமேல் வந்தா என்ன பண்றதுன்னா, யமதர்மராஜா சொன்னா யாராவது இந்த மாதிரி பாசம் போடுற சமயத்துல யமபாசம் போடுற சமயத்துல ஹரி கோவிந்தா இதான்னு சொல்லிட்டான்னா அவளை விட்டுட்டு நேர சமத்தா வந்துடு, அவர்களை நம்ம ஊருக்கு அழிச்சுட்டு வர வேண்டாம். அவ அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் கூட அவ டேட்டா பேஸ்ல நம்ம பேர் இருக்கலாமா, அவ வந்து அந்த யமபாசம் ஒரு இடத்துல பெரியாழ்வார் சொல்றார், கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌத்துவமுடைய கோவிந்தனோடு, கடைசியில கோடி துணி போட்டு மூடுவா இல்லையா, அதுக்குதான் கோவிந்தா கோவிந்தான்னு கத்திண்டு தூக்கிட்டு போறோம். எதுக்குடா அப்படின்னா, அப்ப எப்படி அந்த ஜீவன் திரும்பி அந்த சரீரத்தை அடையணும்னு அங்கேயே சுத்தின்னு இருக்குமா, அப்பயாவது இது கோவிந்த நாமம் கேட்டு கொடுத்தனா இதுக்கு ஒரு சத்கதி கிடைக்குமான்னு தான் கோவிந்த நாமத்தை சொல்லிட்டு கொண்டு போய் அந்திம சம்ஸ்காரம். அதனாலதான் மண்டோதரி ராவணன் செத்து போய் விழுந்துட்டான், அவன் தெய்வம் என்றேனோன்னு ராம பிரபாவத்தை பேசுறான். செத்து போன ராவணனுக்கு போய் சொல்லி என்னடா பிரயோஜனம்னா, ஆத்மா சாகலையே சரீரத்திலேந்தானே ஆத்மா பிரிஞ்சிருக்கு, அதானே மரணம். அப்ப இந்த நாமத்தை எப்ப சொன்னாலும் இது பிரயோஜனம் உண்டு, தீட்டா இருந்தாலும் சொல்லலாம். திரௌபதி வீட்டுக்கு தீட்டா இருக்கும்பொழுதுதான் கோவிந்தா புண்டரீகாக்ஷா, ஆத்திரேயதானம் மரணம் சம்பவிச்சா கூட நீங்க பாட்டுக்கு நாமஜபம் பண்ணலாம் பாகவதம் வாசிக்கலாம், அதுக்கெல்லாம் ஒரு தடசம் கிடையாது, சகசிரநாமம் எல்லாம் நன்னா ஜபிக்கலாம், தடசமே கிடையாது. நமக்கு எப்படாப்பா தடை கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கும், நமக்கு ரீசன் வேணும், ஆத்திர எல்லாம் ஆயிடுச்சு ஒன்னும் பண்ணப்படாது, ஆனா டிவி மட்டும் பார்ப்போம், வேலைக்கு மட்டும் போவோம், யாரா கல்யாண காட்சினா மட்டும் போய் அட்டன் பண்ணுவோம், வெளியில எல்லாம் வாங்கி எல்லாம் சாப்பிடுவோம், எது முக்கியமோ அதை விட்டுடுவோம். ஆத்திர யாரா மரணம் சம்பவிச்சுனா பக்கத்துல உட்காந்து நாமஜபம் நன்னா வாசிக்கலாம், சொல்லலாம், சகசிரநாமம் வாசிக்கலாம், தப்பே கிடையாது, பீஷ்ம ஸ்துதி குந்தி ஸ்துதி எல்லாம் வாசிக்கலாம், வாசிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு தீட்டு 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 தீட்டுன்றோம், தீட்டு எதுக்கு வச்சானா ஒரு ஹைஜீனிக், அந்த உடம்ப வச்சுட்டு இருக்கோம், அதே கிருமியெல்லாம் அவரை எல்லாரும் கூடி கொலவ வேண்டாம், அவ நமக்கு நிறைய நல்லதெல்லாம் பண்ணிருக்கா, அதனால அவளுக்கு ஒரு நன்றி மாதிரிதான் ஒழிய கோவில் போப்படா மற்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காள் ஒழிய நாம சங்கீர்த்தனத்துக்கு தடசம் சொல்லல. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம சங்கீர்த்தனம் சொல்லலாம் சொல்லணும், மாற்றமே கிடையாது. அப்பெல்லாம் உட்காந்து பகவத்கீதையெல்லாம் வாசிக்கலாம், தப்பே கிடையாது, அப்படியே வரவாள்லாம் பார்த்து ஓன்னு அழுது, அது எப்படி நீங்க பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் நீங்கெல்லாம் முழுச்சான்னு அவன் நம்புவான். அதுக்கப்புறம் அழலன்னு அடுத்த கதை. அவன் வரும்பொழுது கண்ணில் தண்ணி வரணும். பல பேர் சொல்லுவா, கொஞ்சம் டீ எல்லாம் சாப்பிட்டு போடி, யாரா வந்தா அழணுமோன்னோ அப்படின்னு. அதாவது ஒரு ருட்டீன் ஐத்திகாரத்தை நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சொல்லி கேட்கறதோ இல்லையோ, சொல்றதை சொல்லி வைப்போம். ஊதர சங்கம் ஊதி வைக்கிறது அட்லீஸ்ட் அதான ஒரு சமயத்தில் செய்ய வைக்க. வெளியில சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னா கூட மனசுக்குள்ளேயா இருக்கும், விஷ்ணு சக்காரக அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அப்புறம் யாராவது வருமா அழுத்துக்கோங்க, பரவாயில்ல, என்ன பண்ண முடியும். உலகத்தோடு ஒட்டி வாழ் பைத்தியக்காரன் எல்லாம் பண்ணித்தானே தொலைய வேண்டியிருக்கு. மனசுக்குள்ளேயாவது நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க, தப்பு கிடையாது பண்ணணும். ஆத்துக்கு தீட்டா இருந்தாலும் பண்ணணும். ஜனனம் மரண தீட்டு எந்த தீட்டு வேணா இருக்கட்டும், நாம சங்கீர்த்தனத்துக்கு தீட்டு கிடையாது. வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. நாமஜபம் 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 இது ஒண்ணுதான் கதி. அழகா விஷ்ணு தூதர்கள் இத்தனை ஜோரா நாமசங்கீர்த்த மகாத்மியத்தை சொல்லிட்டா. கேட்டுட்டான் அஜாமிலன், அவளிடத்துல பேசணும்னு நினைச்சா அவ கிளம்பி போயிட்டான். இந்த நாராயணான்னு பிள்ளைய நினைச்சு கூப்பிட்டான, இது வரைக்கும் ஆள் வரவே இல்லை, பக்கத்துலதான் விளையாடிட்டு இருக்கு, அது வரல. ஆனா வைகுந்தலயத்திலேருந்து நாராயணன் தன்னுடைய ஆட்களை அனுப்பிட்டான். இத கேட்டானே பார்த்தானே அஜாமிலனுக்கு ஒரு புது தெம்பு வந்துடுத்து. விதியை மதியால் வெல்லலான்றோமோ, விதி நாராயணான்ற ஒரு நாமம் மதி வந்தது பாருங்கோ, தப்பிச்சுட்டான். மார்கண்டேயர் ஜெயிச்சாரோனும், சிவலிங்கத்தை கட்டிண்டு ஜெயிச்சாரோனும், சரியா பிறக்கும்போதே ஜாதகப்படி 16 வயசுல போகணும்னு விதி. ஆனா சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சோன்னு விதியை ஜெயிச்சுட்டாரோனும், அப்பா அம்மா கட்டி பிடிச்சா அவளையும் சேர்த்து எடுத்துன்னு போயிருப்பான். சிவலிங்கத்தை கட்டி பிடிச்ச ஒரு காரணத்தினாலேயே தப்பிச்சுட்டாரோன்னு. அந்த மாதிரி யமன் வாயில விழுந்தவன் சொன்ன செத்து பொழைச்சவன் சொல்லுவா இல்லையா, செத்து பொழைச்சவன் அஜாமியன். மரண வாயில தொட்டு வந்தான், விஷ்ணுவர்கள் காப்பாத்திட்டான். உடனே மோட்சம் போகல, பகவான் கொஞ்சம் டைம் கொடுத்தான். செம்பு வந்துடுத்து, வைராக்கியம் வந்துடுத்து, அப்பதான் வாழ்க்கையில எல்லா பாபமும் தெரிஞ்சது. ஏன்னா யமதூதர்கள் பண்ண பாபம் எல்லாம் லிஸ்ட் போட்டு சொன்னான். இவன் பண்ண பரிகாரத்தை விஷ்ணு தூதர்கள் சொல்லிட்டான், நாராயணான் ஒரு நாமம், ஒரே ஒரு நாமம், இந்த ஏகநாமம் அவனை காப்பாத்திடுது. அந்திம காலத்தில் காப்பாத்திடுத்து உடனே பார்த்தா தெம்பு வந்துடுத்து, யார்கிட்டையும் பேசல. நிறைய பேர் நினைச்சா வயசாயிடுத்தோம், புத்தி பேதலிச்சு போயிடுத்து, ஒரு நாள் எங்கேயோ கிளம்பி போயிட்டான். இவானு தேடி தேடி பார்த்தா கிடைக்கல, சரி கிளம்பி விட்டு துளசிதும் போயிட்டான், விட்டுட்டான். நடந்து 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 சாமி கன்னியாகுப்ஜம்னு அவனுடைய ஊர்லேருந்து கிளம்பி ஹரித்வாரம் வந்தான். கங்கை கரை ஹரித்வாரத்தில் அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அஜாமியன் ஹரித்வாரத்துக்கு வந்தான், கங்கை கரையில் உட்கார்ந்துட்டான். தான் பண்ண பாவங்கள் எல்லாம் லிஸ்டா போட்டு ஞாபகம் வந்தது. ஓன்னு அழுதான், அந்த பச்சாதாபத்தை தப்பு பண்ணிட்டேனே, வீண் போயிட்டேனே, கதறி கதறி அழுதான். அழுது 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 மனசு ஒரு ஸ்திதியில அடங்கித்து. அப்புறமா நாராயண நாம பலம் அவ சொன்னாலே ஞாபகம் வந்தது. உட்கார்ந்துட்டான், நாராயண 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 நாராயண. 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 அப்படியே அழுது அழுது ஜபிச்சுட்டு இருந்தார். நேரம் ஏதாவது கிடைச்சதுன்னா சாப்பிடுவார், கங்கையில தீர்த்தம் ஆடுவார். அழுக அழுக அழுக, நாராயணா காப்பாத்திட்டியேடா, இந்த நரகலோக வேதனை எல்லாம் நினைச்சு இத்தனை என்னை காப்பாத்திட்டியேப்பா நாராயணா, என்ன பர்த்திக்கு நான் பண்ண முடியும். அசாமியன் நினைச்சு நினைச்சு அழறார். இவன் நேரம் அழறான்னு சொல்லியிருந்தாலே அழறார், ஏன்னா பாகவதர் ஆயாச்சு. அழறார், இத்தனை நேரத்துக்கு நான் நரகலோகத்துல இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியவன், இன்னைக்கு ஹரித்வாரத்துல கங்கை கரையில உட்கார்ந்து இருக்கனா, ஹே நாராயணா உன் கிருபை. நம்ம எல்லாம் பாகவத்தை உட்கார்ந்து இருக்கோம்னா அவன் கிருபை, அவன் கிருபை பண்ணி நம்மள பாகவதத்துல சந்தியா வேளையில உட்கார வச்சிருக்கான். தன் கிருப்பையினாலே அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சொல்றோம் இல்லையா, அதான் அவனருளாலே. நம்ம அருள்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம பிரயத்தனம் எல்லாம் இல்லை. அழுது 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 ஜபிக்கிறார், நாராயணா 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 நாராயணா, இதே ஜபம். யார்கிட்டயும் ஒன்னும் பேசல, கிடைச்சா சாப்பிடுவார், கிடைச்சு போனா படுத்துப்பார், கங்கையில தீர்த்தம் ஆடுவார், இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்தது. யார்கிட்டயும் ஒரு பேச்சு இல்லை. தான் பண்ண பாவத்துக்கெல்லாம் நாராயண நாமத்தை ஜபிப்போம் ஜபிப்போம், பண்ண பாவத்துக்கு ஜபம்ன்றதை விட அவன் பண்ண கிருபைக்கு ஜபம். ஏன்னா ஒரு நாமத்திலே பாவம் போயிடுது, பாவம் இல்லையே. வெதுக்கிறா ஜபிக்கிறார் அப்படின்னா இவ்வளவு கிருபை பண்ணிட்டியாடா, இந்த கிருபை தாங்க முடியல, இந்த கிருபைக்கு என்னால பண்ண முடிஞ்சது ஒன்னாமத்தை ஜபிக்கணும். நம்ம பண்ற ஜபம் எல்லாம் இடம்னா அவன் பண்ண அனுகிரகத்துக்காகத்தான், அனுகிரகத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஜபம் பண்ணவே வேண்டாம். நல்லா ஞாபகம், அனுகிரகம் தானா வர்ஷிச்சுட்டுதான் இருக்கு. நாஸ்திகன் வரைக்கும் பகவத் அனுகிரகம் வர்ஷிச்சுட்டுதான் இருக்கு, கொட்டின்றுதான் இருக்கு. அவன் பண்ண அனுகிரகத்துக்கு நம்மாலே பண்ண முடிஞ்சு திரும்ப நாமஜபம், அந்த நாமஜபத்துக்கு திரும்பவும் அனுகிரகம். இதேதான் பெருமாள், அவர் பாக்கியை வச்சுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி அஜாமிலன் ஆனந்தமா நாராயண நாமத்தை ஜபிச்சு 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 நல்லா திருப்தி ஆகி அப்படியே ஆனந்தமா அந்த நாராயண நாமமே கதின்னு வாழ்ந்தார். எலும்பும் தோலும் ஆகி, ஏற்கனவே எலும்பும் தோலும் தான், இப்ப நன்னா அப்படி ஆயாச்சு. எல்லாரும் இப்ப அவரை சேவிக்க ஆரம்பிச்சாச்சு. யாரோ மகாத்மா மகாஞானி, அப்ப அவர் சொல்றார், நான் மகாஞானி எல்லாம் கிடையாது, உருப்படாதவன், நாராயண நாமத்தினால இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்ல சுயகதைய சொல்லி அவ்வளவு அழகா. அது ஒரு தைரியம் வேணும் இல்லையா, நான் பாபின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணுமே. அதை சொல்லி பல பேரை உருப்பிடு உருப்பிடு நாராயண நாமத்தை ஜபின்னு சொல்லி பல பேருக்கு சொன்னார். உருப்படாத ஒருத்தர் உருப்பிட்டு ஹரித்வாரத்துல உட்கார்ந்துட்டு கங்கை கீழ உட்கார்ந்துட்டு நாராயண நாம மகிமையை சொன்னார். அப்படியே பல நாள் போச்சு. ஒரு நாள் புஷ்பக விமானம் வந்தார், மூணு விஷ்ணு தூதர்கள் வந்தான். சாதாரணமா ரெண்டு பேர் தான் வருவான், சில பேருக்கு மூணு பேர், ஏன்னா அவர் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா. ஏன்னா யமதர்மராஜா மூணு பேர் அனுப்பினாரோனோ அந்த மாதிரி, இப்ப வைகுந்த லோகத்துக்கு விவிஐபி ஆயிட்டார். மூணு பேர் வந்து இவரை வைகுந்த விமானத்துல ஆச்சரியமா சாருபிய முக்தின்னு சொல்றான், நாராயணன் போலவே ஒரு ரூபமா அழகா அவரை ஏத்தி வைகுந்த விமானத்துல ஏத்தி உட்கார வச்சுண்டு அழகா கிளம்பினான். ஜெய் போலோ அஜாமில பாகவதற்கு அழகா வைகுந்த லோகம் போயாச்சு. இன்னைக்கு நீங்க வைகுந்தம் போகும்போது பாருங்கோ, ஒருத்தர் அழுது அழுது நாராயணா நாராயணா ஜபிச்சுட்டு இருப்பார். ஏன் அழறேன்னா அவர் கதையெல்லாம் சொல்லுவார். மறக்காம பாருங்கோ, வைகுந்தத்துல ஒருத்தர் அழுதுண்டு நாராயணா ஜபிச்சுட்டே இருப்பார். யாரான்னா அஜாமிலன், அடையாளம் சொல்லி வச்சிருக்கேன். யார் முன்னாடி போறோமோ யார் பின்னாடி வரமோ இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்போம் சரியா. கட்டாயம் வைகுந்த பிராப்தி உண்டு, பாகவதம் வந்தாச்சுனாலே அது கேரண்டி, சந்தேகமே வேண்டாம். அதுவும் அசாமிலன் சரித்திரம் கேட்டுட்டோம்னாலே, இன்னைக்கு இப்ப நாராயணா நாராயணா சொல்லிட்டோம் இல்லையா, அந்த காலம் அடைவதன் முன்னம்னு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வச்சுட்டோம். அப்படி நாராயணன் நாமம் கிருப பண்ணிடுத்து, குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினதெல்லாம் நிழந்தர செய்யும் நீழ்வு சும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அதனாலதான் குலசேகர ஆழ்வார் புலம்பரா, ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. ஏ முகுந்தா, எப்பொழுதும் நாராயண நாமத்தை சொல்லும்படியா உன்னுடைய பலவிதமான நாமங்களை பலம்பும்படியா என்ன பண்ணிடு அப்படின்றான். கரோமி நாராயண பூஜனம் சதா, வதாமி நாராயண நாம நிர்மலம். அவ்வளவு அழகா சொல்றார் ஆச்சரியம். ஸ்மராமி நாராயண தத்துவமத்யம் அனுபவிக்கிறார் முகுந்த மாலால். கரா கரோமி வதாமி நமாமி ஸ்மராமி நாராயண 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 நாராயண. அனந்தவை கொண்ட முகுந்த கிருஷ்ண மலகா ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே. இவ்வளவும் சொல்லிட்டு ஹே நாத நாராயண வாசுதேவ மெயின லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இவ்வளவும் சொல்ல முடிஞ்சும் பக்தும் சமர்த்தோபி ந பக்தோசி கஷ்டித் அஹோ ஜனானாம் வியசனாபிமுக்யம். கிருஷ்ணா ராமா அனந்த வைகுண்ட முகுந்த கிருஷ்ணன் வருதே, ஸ்ரீநாத நாராயண வாசுதேவ வருதே, பக்தப்பிரிய சக்கரபானா பத்மநாபான் வருதே, ஹே முராரேன் வருதே. இவ்வளவு வந்து ஜனங்கள் அஹோ ஜனானாம் வியசனாபிமுக்யம் வக்தும் சமர்த்தோபி ந பக்தி கஷ்டித். சாமர்த்தியம் இல்லனா பரவாயில்ல, சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் வருதோன்னு வக்தும் சமர்த்தோபி. சாமர்த்தியம் இருக்கோன்னு சமர்த்துதான், ஆனா விடாம சொல்லணும். அப்படி அசாமினனுக்கும் அனுகிரகம் பண்ண நாம சங்கீர்த்தனம், நமக்கும் கிருப பண்ணட்டும். நீதி விஷயம் நாளைக்கு நீ விருத்தராசுர விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அஜாமில விஷயம் அது ஒரு உழுக்கிற ஒரு விஷயம், ஜடபரத விஷயம்லாம் இப்படி கொஞ்சம் பயமுறுத்தினாதான் நல்லா இருக்கும். ஜாலியா பாலிஷ்டா சொல்லிட்டு போனாலும் மண்டையில உரைக்காது, கதை ஓடுமே ஒழிய அப்படின்னா தான் எப்பா சாமி அந்த மாதிரி வரப்படாதுன்னு ஒரு புத்தி வரும். படுத்த படுக்கையெல்லாம் சொன்னாதான் போதுண்டா சாமி கிளம்பலான்னு ஒரு வைராக்கியம். நீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா நாளைக்கா பெருமாள் வரது நமக்கு தெரியாது. ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ண ராதே ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே. ஜெய் சத்குருநாத் மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுக்கோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகாஜீவனஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ சந்திரபாகா மாதா கீ. ஜெய் போலோ ரகுகுண மகராஜ் கீ. ஜெய் போலோ ஜடபரத ரிஷி கீ. ஜெய் போலோ அஜாமில பாகவதர் கீ. ஜெய் போலோ பரீட்சித் மகராஜ் கீ. ஜெய் போலோ சுகபிரம்ம மகரிஷி கீ. ஜெய் போலோ வேதவியாச மகரிஷி கீ. ஜெய் போலோ நாரத மகரிஷி கீ. ஜெய் போலோ சௌனகாதி ரிஷிகளுக்கு. ஜெய் போலோ சூத பௌராணிகருக்கு. ஜெய் போலோ ஸ்ரீமத் பாகவத மகாபுராணுக்கு. குண்டலீகவரதா ஜெய் ராம் கிருஷ்ண ஹரி. வெற்றிவேல் முருகனுக்கு ராதே கிருஷ்ணா.